السلام عليكم ورحمة الله وبركاته.
وعليكم السلام ورحمة الله وبركاته.
الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنما المؤمنون الذين آمنوا بالله ورسوله ثم لم يرتابوا وجاهدوا بأموالهم وأنفسهم في سبيل الله أولئك هم الصادقون. وقال تعالى: فمن كان مؤمنا كمن كان فاسقا لا يستوون. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: كيف أنتم ابتغى نساؤكم وفسد شبانكم وتركتم جهادكم إلى آخر الحديث وكما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய சகோதரர்களே, நண்பர்களே, இன்று இந்த சிறப்பான ரமலானுடைய ரஹ்மத் என்ற அந்த பத்தை உள்ளடக்கியவர்களாக மக்ஷரத்தையும் நரக விடுதலையும் எதிர்பார்த்த ஒரு மேலான நாட்களில் நாம் இங்கு ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அல்லாஹ்வுக்கு நாம் இந்த ஒரு நியமத்துக்காக நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நமக்கு ஒரு பெரிய பாக்கியத்தை தந்திருக்கிறான். ரமலான் அல்லாஹுடைய கலாம் குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம். அந்த எந்த நாளில் இறங்கியதோ அந்த நாள் லைலத்துல் கத்ருடைய இரவாக கருதப்படுது. அது எந்த உம்மத்துக்கு இறங்கியதோ அந்த உம்மத் ஹைரான உம்மத்தாக கருதப்படுது. அது எந்த நபிக்கு இறங்கியதோ அந்த நபி உலகத்தில் ஆக சிறந்த நபியாக நாளை கியாமத்திலேயும் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தை நசீபாக்குறான். எந்த மாதத்தில் இறங்கியதோ அந்த மாதம் அது மாதங்களில் சிறந்த மாதமாக ஆகிறது. குர்ஆனுடைய வருகை அது அந்த மாதத்துக்கு சிறப்பு, அந்த நாளுக்கு சிறப்பு, அந்த ஊருக்கு சிறப்பு, அந்த மனிதர்களுக்கு சிறப்பு, எல்லாத்துக்குமே சிறப்பு. அதே நேரம் இந்த குர்ஆன் வாழ்க்கை எனக்கும் உங்களுக்கு வந்தால் நாங்கள் எல்லாரும் அதை போல சிறப்புள்ளவர்களாக மாறிடுவோம். இன்றைய அமர்வுடைய நோக்கம் அதுவாகத்தான் இருக்க வேண்டும். எப்படி இந்த ரமலான் சிறப்பானதோ, எப்படி லைலத்துல் கத்ர் சிறப்பானதோ, எப்படி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இதை குர்ஆனை சுமந்ததினால் அவர்கள் சிறந்ததாக விட்டார்களோ, நபி அவர்களுக்கு இந்த குர்ஆன் இறக்கப்பட்ட காரணத்தினால் அவர்கள் சிறப்புள்ளவர்களாக மாறிவிட்டார்களோ, எங்களோட உள்ளங்களும் அந்த குர்ஆனை சுமந்த நிலையில் ஆகிவிட்டால் நாமும் அல்லாஹ்வுடைய பார்வையில் சிறந்தவர்களாக ஆகிவிடுவோம். அல்லது லைஸ ஃபி கல்வி ஷைஃபுல் குர்ஆன் கல் பைத்தில் ஹரீம். யாருடைய உள்ளத்தில் சற்று குர்ஆன் இல்லையோ அது பாலடைந்த வீட்டுக்கு சமம் என்பதாக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு. உங்களில் சிறந்தவர் குர்ஆனை கற்று கற்றுக் கொடுக்கக்கூடியவர், அல்லது குர்ஆனை கற்று அல்லது அவர் குர்ஆனை கற்றுக் கொடுக்கக்கூடியவர் என்பதாக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அன்பார்ந்த நண்பர்களே, நாங்கள் எல்லாரும் ஒரு மாஷா அல்லாஹ் இங்கே அதிகமான நீங்கள் வாலிபர்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறீங்க. இந்த வாலிபம் வந்து மிக பொறுமதியானது. நான் சென்ற மாதம் ஜோர்டானுக்கு போயிருந்தேன். அப்போ உலகத்தில் 27 இடங்களில் இந்த கஹஃப் வாசிகளுடைய இடம் வந்து டிமாண்ட் பண்ணக்கூடிய ஒரு நிலைப்பாடு ஒன்று இருக்குது. இந்த கஹஃப் வாசிகள் எங்கே அவர்கள் தங்கினார்கள், 309 வருஷமெல்லாம் எங்கு பாதுகாத்தான்ட்டு. அதில் ரெண்டு இடம் மிக உறுதியானது. அது ஒன்று துருக்கியும், ரெண்டாவது அம்மான் உருதும் ஜோர்டானும். அதில் ஜோர்டான் தான் அதிகமாக அதனுடைய அந்த அடையாளத்தை வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா சூரத்துல் காஃப்ல வாலிபர்களை பற்றி பயான் செய்கிறான். نحن نقص عليك نبأهم بالحق إنهم فتية آمنوا بربهم وزدناهم هدى அந்த வாலிபர்கள் தன்னுடைய அந்த வாலிப பருவத்தில் பாவத்திலிருந்து ஷிருக்கிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு அவர்கள் தஞ்சம் பூந்தார்கள். அல்லாஹ் அவர்கள் 309 வருஷம் அல்லாஹ் அவர்களை பாதுகாத்தான். நாங்கள் நீங்கெல்லாம் கடக்கக்கூடிய இந்த வயது இருக்குதே, இதுல இந்த வாலிப பருவம், அது ஒரு முதிர்வு, இதெல்லாம் அடைகிற இந்த காலங்கள், இந்த வாலிப பருவம் இருக்குதே, இது எல்லாருமே இந்த காலத்தை கடத்திருக்கிறோம். குறிப்பாக நபிமார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் என்று நபிமார்களும் அவர்கள் கடந்திருக்கிறார்கள். நபிமார்களுக்கும் அல்லாஹ் தஆலா எல்லாரை விட கூடுதலான சோதனை, அந்த என்வாயர்மெண்டால வரக்கூடிய பாதிப்பு, இன்றைக்கு என்வாயர்மெண்டால வரக்கூடிய அந்த டிசாஸ்டர் இது மிக கூடுதலாக இருக்குது. அந்த என்வாயர்மெண்டால வரக்கூடிய பாதிப்பு ஒரு பாரிய பாதிப்பாக இருக்கு. அதை ஃபேஸ் பண்ணினாங்க எல்லா நபிமார்களும். வாலிப பருவத்தில் தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஃபிரௌனுடைய சோதனை ஏற்பட்டது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அந்த நுமுருதுடைய சோதனை ஏற்பட்டது. ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அந்த ஜுலைஹாவுடைய சோதனை ஏற்பட்டது. எல்லா நபிமார்களும் அந்த சூழல் தாக்கத்தால அவர்கள் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்குரிய முயற்சியில ஈடுபட்டிருக்கிறார். வித்தியாசமான ஒரு 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 சோதனையை ஒவ்வொருவரும் முன்னோக்கி இருக்கிறார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வந்ததை விட ஒரு ஆபத்தானது மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வந்தது, அதை விடவும் ஆபத்தான ஒன்று ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வந்தது. எல்லாரும் பெண்களால் சோதிக்கப்பட்டிருக்கிறாங்க. பெண்களுடைய சேர்ந்து இருக்கும் பொழுது அதனுடைய மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய நம்பகத்தன்மையை, அவங்கள அந்த ஊழியத்தில் ஒரு சிறந்தவர் என்ற, ஒரு நம்பிக்கையானவர் என்ற அந்த நன்மாராயத்தை தன்னுடைய தகப்பனிடத்தில் போய் சொன்னது அவர்களுடைய 2 மகள்மார்கள் தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வேலைக்கு அமர்த்தப்பட்டார்கள். நபிமார்களே, ஒரு நபியிடத்தில் நான் உங்களை கூலிக்காக வேலைக்கு அமர்த்துகிறேன் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூலி வேலைக்காக அமர்த்தப்பட்டார். அதில் அவர்கள் நம்பிக்கையில மிக உறுதியானவர்களாக, ஒரு திடகாந்திரமாக உற்சாகத்தோட அந்த வேலையை செய்யும் பொழுது ஒரு தெம்போட செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். இதை குர்ஆன் அல்லாஹ் தஆலா கவியுன் அமீன் என்பதாக குர்ஆன் மூசா அலைஹிஸ்ஸலாத்து பற்றி பாராட்டி இருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரும்பொழுது ஃபிரௌனை விட்டு தப்பித்து அவர்கள் வரக்கூடிய நேரத்தில் 2 பெண்களை பார்க்குறாங்க. அது வாலிப பருவத்தில் உள்ள பெண்கள். எல்லாரும் தன்னுடைய அந்த ஒட்டகத்துக்கு ஆட்டுக்கு தேவையான தண்ணீர்கள் எல்லாம் கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் தேவையான தண்ணீரை கூட எடுக்காம ஒதுக்குப்புறமாக மிக ஒரு பெண்ணுக்கு இருக்க வேண்டிய அந்த மானம், அந்த ஒழுக்கத்தோடு அவர்கள் இருக்கிறார்கள். யார் இந்த அடையாளம் கண்டு அதில் மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து அந்த 2 பெண்களுக்கும் உதவி செய்தார்கள். இதை அல்லாஹ் தஆலா அப்படியே அந்த பெண்களுடைய நட, அந்த பெண்களுடைய பக்குவம், அந்த பெண்கள் நடந்து கொண்ட விதம், அவர்கள் செய்த இதெல்லாத்தையும் அல்லாஹ் குர்ஆன்ல பயன் செய்கிறார். அது பிறகு அவர்கள் போய் தன்னுடைய தகப்பனிடத்துல நாங்கள் இவரை இப்படி ஒரு நேர்மையான மனிதராக பார்த்தோம்னு சொன்னார். ஆபத்தான நேரத்தில் உதவி செய்வது என்பது பெண்களுக்கு அது சஹாபாக்களுடைய நபியுடைய ஆக சிறந்த ஒரு தன்மையாக இருந்தது. ஒழுக்கத்தை பேணி, கற்ப பேணி, தன்னுடைய வார்த்தைகளையும் அளந்து அந்த நேரத்தில் நடந்து கொள்வது கஷ்டமானவர்கள் இடத்துல தான் சிலர் என்ன செய்யறதுன்னா தன்னுடைய பெனிஃபிட் அடைய பார்க்கறது. ஒருவர் வந்து தன்னுடைய கஷ்டத்தை முன்வைக்கும் பொழுது அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி தான் சில காரியங்களை மனிதன் செய்து கொள்ள பார்க்கிறது. இங்கேதான் அல்லாஹுடைய ஒரு பெரிய டெஸ்ட் உண்டு, எல்லாருக்கும் ஏற்படுவது உண்டு. அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை மிக சிறப்பாக ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோட செய்து காண்பித்தார்கள். பாருங்க, இஸ்லாம் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் அமல் செய்யறது இருக்குது, அது சரியான லேஸ். இஸ்லாம் எங்கு கூட்டாக இருந்து பல சமூகங்களோடு இருந்து தான் ஒரு பொறுப்பான நிறுவனத்திற்கு இருந்து செயல்படுவதுதான் கொஞ்சம் சிரமமான காரியம். தான் செய்யறத செஞ்சு கொண்டிருக்கிறது என்றால் அது ஒரு சிரமமான தொழுறது, நோன் பிடிக்கிறது, ஹஜ் செய்வது, இதெல்லாம் என்னோட இண்டிவிஜுவலோட சம்பந்தப்பட்டது. நான் ஒரு கூட்டாக 10-20 பேரோடு இருக்கும் பொழுது, அது மல்டி கல்ச்சரல் மல்டி எத்னிக் ஒரு என்வாயர்மெண்ட்ல இருக்கும் பொழுது, அது ஒரு வித்தியாசமான ஒரு நிலைப்பாடு மனிதன் எடுக்க வேண்டியப்படுகிறது. இஸ்லாம் உலகத்தில் யுத்தத்தால ஆயுதத்தால பரவினதே கிடையாது. உலகத்தில் இது மிக தவறான ஒரு கொட்டேஷன் உண்டு. இஸ்லாம் என்பது யுத்தத்தாலும் வாழாலும் பரவும். இஸ்லாம் என்பது பரவுவதற்கு முஸ்லிம்களுடைய குடுக்கல் வாங்கலுடைய நிலைப்பாடு தான், அவர்களுடைய இந்த டீலிங் டிரான்சாக்ஷன், அவர்களுடைய இந்த பணிவான தன்மைகள், அதுதான் இதுக்கு காரணமாக இருக்கு. நபியவர்களுடைய ஆக விருப்பமான மருமக்கள் மார்கள் 3 பேர், ஹதரத் உஸ்மான், அபுல் ஆஸ், அலி. அந்த அதிலையும் ஆக மிக நெருக்கமானவர் தான் அலி ரதியல்லாஹு அன்ஹு. அலி ரதியல்லாஹு அன்ஹு யாருண்டா, ஒரு யூதனுடைய தோட்டத்தில் வேலை செய்யக்கூடியவர்கள். அலி ரதியல்லாஹு மருமகன் ஆக நெருக்கமான, ஏன்னா இந்த மருமகனை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பர்சனல் ஒரு ஒரு ப்ராப்ளத்துக்கும் ஆலோசனை எடுப்பதற்கு அவரை அழைத்திருக்கிறார். சிலர் மூத்தவராக இருப்பார், அவரோட பேசுறது கொஞ்சம் அலி உஸ்மான் எடுத்தீங்க என்று சொன்னால், உஸ்மான் ரதியல்லாஹு அவர்கள் சரியான வெக்கம் கூச்சம் உள்ளவர்கள். அப்போ அவர்களோட சில விஷயங்களை டிஸ்கஸ் பண்றது கஷ்டமாக இருக்கும். ஆனால் அலி ரதியல்லாஹு மிச்சம் போல்டாக தைரியமாக வந்து ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஒரு மனிதர், உள்ளத்தில் ஒரு வெக்கத்தோட மாமா கிட்ட வந்து உங்களோட மகளை நான் திருமணம் செய்யணும் என்று கூட கேட்கறதுக்கு வந்தவர். அப்ப அந்த அலி ரதியல்லாஹு அவர்கள் வந்து ஒரு நாள் வீட்டுக்கு வந்த நேரம் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் என்ன பாக்குறாங்கன்னா, அவங்க இல்ல வீட்டுல என்ன இல்லைன்னு பார்த்தா, அவர்களுக்கு சாப்பிடுறதுக்கு வசதி இல்லை. சாப்பிடுறதுக்கு வசதி இல்லாத நேரத்துல எங்க போயிருக்கிறாங்கன்னு கேட்டா, தோட்டத்துக்கு போயிருக்கிறாங்க. ஹசன் ஹுசைன் எங்க, பேரர்களுக்கும் கொடுக்கறதுக்கு ஒன்னு இல்லை. அப்ப நபியவர்கள் பார்க்கிறாங்க, ஒரு யூதருடைய தோட்டத்தில் போய் அவர்கள் தண்ணீர் இறைத்து தேவையான பேரிச்சப்பழத்தை எடுக்கிறதுக்கு போயிருக்கிறாங்க. அப்ப உலகத்தில் ஆக சிறந்த நபி, அந்த நபியுடைய மருமகன் செய்தது ஒரு ஊழியம். அவர் ஒரு யூதரிடத்துல போய் வேலை செய்தது. அப்ப நாங்க நீங்க சந்தோஷப்படணும், அல்லாஹ் தஆலா எங்களுக்கு ஒரு முஸ்லிம் என்வாயன்மெண்ட்ல வேலை செய்யக்கூடிய பாக்கியத்தை வந்திருக்கிறாங்க. நபியவங்க இத ஒரு குறையாக காண இல்லை, நீங்க கூலி வேலைக்காரராக இருக்கிறீங்களே என்று அந்த மருமகனை அதை பத்தி பேசவே இல்லை. எப்பயும் அது உங்களோட கெபாசிட்டியில உள்ளது. நீங்க பிசினஸ் செய்யலாம் உஸ்மான் ரதியல்லாஹுவர்களை போல, நீங்க ஒரு யூதரிடத்துல போயிட்டு நேர்மையான முறையில தைரியசாலியாக ஹலாலான முறையில சம்பாதித்து கொண்டு உங்களோட குழந்தைகளுக்கு உங்களோட மனைவிக்கு நீங்க சாப்பாடு கொடுக்கலாம். இதுதான் ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விஷயத்துல, நான் உங்களுக்கு என்னுடைய இரு மகள்ல ஒன்ற திருமணம் செய்து தருகிறேன், ஆனால் உங்களுக்கு நான் மகராக நிரூபிப்பது நீங்க 8 வருஷம் என்ற தோட்டத்துல வேலை செய்யணும். நீங்க 10 வருஷம் பூர்த்தி செய்தா அது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் என்ற இதுல நேர்மையை காட்டிதான் ஒரு நபியே ஒரு ஊழியம் செய்து, ஒரு கூலி வேலை செய்து அந்த 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 கிரெடிபிலிட்டிய அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். இதைதான் நபியுடைய ஒரு மருமகனும் இந்த தன்மையை அடைந்தார்கள். அவர்களுக்கு ஒரு யூதனுடைய தோட்டத்தில் போய் வேலை செய்யணுமா, நபி அவர்கள் ஒரு நாளும் யாரா இந்த மருமகன் இப்படி ஒரு தொழிலில் ஈடுபட்டிருக்கிறார் என்று கவலைப்பட்டதாக எங்கேயுமே நாங்கள் படிச்சது கிடையாது. அந்த அந்த நேர்மத்தன்மை தான் சிறு வயதிலிருந்து அவர்களை இந்த பக்குவத்துக்கு ஆளாக்கி இருக்குது. அப்படி அவங்க சின்னத்தில் அடையாளம் கண்டாங்க. சின்னத்தில் அடையாளம் கண்டுதான் ஹிஜ்ரத் செய்யக்கூடிய நேரத்தில் தனக்கு ஒரு டெத் ஸ்ட்ரெத் வந்திருக்குது, உயிருக்கு ஆபத்தான ஒரு கட்டம். ஆனால் அந்த நேரத்திலையும் ஒரு அமானுஷத்தை பாதுகாக்க வேண்டிய ஒரு கட்டமாக இருக்குது. எனக்கிட்ட வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பொருளை நான் இந்த ஸ்டோர்ல வைக்கப்பட்டிருக்குது, இந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்குது, நான் உரியவர்கள் எனக்கு பொறுப்பாக இருக்கிறாங்க, நான் அதில் ஏதும் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது, அதே நேரம் எப்படி ஒரு ஸ்டாக் கீப்பர் வந்து அந்த ஸ்டாக்கை வச்சுட்டு அதை ரிட்டர்ன் பண்றாரோ, அதே போல நான் இந்த உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டாலும் சரி, இந்த உயிர் போனாலும் சரி, இதுல ஒன்றும் நான் இதுல மிஸ்யூஸ் பண்ண மாட்டேன், அது உரியவர்களிடத்துல திருப்பி கொடுத்துருவேன். அமானிதம் ஒருவரிடத்துல கொடுக்கப்பட்டால் அதை உரிய முறையில திருப்பி கொடுக்கணும் என்பது இஸ்லாம் வலியுறுத்து. ஒரு சம்பவம் இருக்குது இஸ்லாமிய பார்வையில, அதுக்கு ஒரு இமாம் புகாரி அவர்கள் அதை பதிவு செய்கிறார்கள். அது பேசும் பொழுது ஞாபகத்துக்கு வருது. அது என்னன்னா, அதுக்கு சொல்றது இந்த உயிர், ஒரு மனிதன் உயிருக்கு ஆபத்து ஏற்படக்கூடிய நேரத்தில் அந்த அந்த உயிருக்கு ஒரு மனிதன் ஆபத்து, உதாரணமாக ஒரு ஹாஷிமி குலத்தை சேர்ந்த ஒருவரை என்ன செய்தாங்க, ஒரு கூலி வேலைக்காரராக எடுத்துட்டு போனாங்க, மக்காக்கே கொண்டு போனாங்க. மக்கா கொண்டு போயிட்டு அவர் ஒரு வேலை செஞ்சு கொண்டிருக்கும் பொழுது, ஒட்டகங்களை குதிரைகளை பராமரிக்கிற வேலை செய்யறது, ஒருவர் என்ன செய்தார், கோபத்தில் அவருக்கு அடிச்சு போட்டார். அடிச்சு போட்டா அவர்கிட்ட உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுச்சு. இப்ப அவர் என்ன செய்யறாரு, ஒரு யமனி மனிதரை அந்த மக்கால அழைக்கிறார். ஓ மனிதா இங்க வா அப்படி சொல்ற சொல்லி சொல்றாரு. ஏந்த ஒரு தூத நீ மக்கத்துல போய் எத்தி வைக்கணும்னு சொல்ற. நான் ஒரு கூலி வேலைக்காரரா தான் வந்தேன், என்ன இந்த மக்கள் அடிச்சு போட்டாங்க, எனக்கு இந்த உயிருக்கு ஆபத்து வந்துருச்சு, இந்த தூதர் கொண்டு போய் நீ அங்க மக்கால எத்தி வைக்கணும்னு சொல்ற. அப்ப இவர்கள் அங்க மக்காக்கு ஹஜ்ஜிக்கு எல்லாம் ஜாகிரியத்துடைய காலத்தில் ஒன்று சேருவாங்க. ஜாகிரியத்துடைய காலத்திலையும் இந்த ஷோரூம்ஸ போல மூணு வகையான மார்க்கெட்டிங் சென்டர்ஸ் இருந்துச்சு. அதுக்கு பேர் மிஜன்னா, ஜுல் இகாஸ் என்ற இந்த பேருடைய சில மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய சென்டர்ஸ மக்கத்தில் அறிமுகப்படுத்தினாங்க. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அந்த மூணு இடங்களை பற்றி மஜன்னா, ஜுலேகாத் என்ற இந்த பேருடைய சில சென்டர் இருந்துச்சு. மக்கள் சாமானங்களை கொண்டு வருவாங்க. ஹஜ்ஜுடைய காலம் அது மார்க்கெட்டிங் செய்யற ஒரு காலமாக இருக்கும். அந்த காலத்தில் ப்ரொடக்ட் என்ன தயாரிக்கிறாங்களோ அதை கொண்டு மக்களை வச்சு அதை மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. அதை அதை மக்கள் வந்து வாங்கிட்டு போவாங்க, மக்கத்துக்கு வந்து வாங்கிட்டு போவாங்க. பசார்கள் அதுக்கு அந்த அந்த சென்டர்ஸுக்கு பேரும் இருக்குது. அந்த பேரிடத்துல வந்து சாமானங்கள் அவர்கள் யமன்ல இருந்து வருவாங்க, உலக நாடு அந்தந்த நாட்டுடைய ப்ரொடக்ட்ஸ் அவர்கள் தயாரிச்சு இங்கே கொண்டு அதை விநியோகிக்கக்கூடிய ஒரு இடமாக இருந்திருக்கிறது அந்த காலம், ஜாகிரியத்துடைய காலம். அப்ப அப்படி வந்து இவர்கள் பாதிக்கப்பட்ட நேரத்தில் இவர் தாக்குதல் பட்டு அவர் உயிரிழந்துட்டார். மக்கத்தில் வந்தா பொய்ய சொல்லிட்டாங்க, அவர் அப்படி நோய்வாய்ப்பட்டார், அவரை நாங்கள் அடைக்கிட்டோம் சொல்லி. அவ்வளோ பெரிய சிசிடிவியும் வாட்ஸ்அப்பும் இது ஒன்றுமே இல்லை, சொன்ன பேச்சை கேட்டுட்டு நம்பிட்டாங்க. இப்ப கொஞ்ச நாள் போகல, அந்த யமனுடைய மனிதர் நான் எடுத்த அந்த வார்த்தையை அமானிதத்தை ஒப்படைக்கணுமே என்று அவர் வாரார். அவர் வந்து கேட்கிறார், குரேஷிகள் எங்க, ஹாஷ்மிகள் எங்க, ஓ ஏன் 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 எல்லாரும் ஒன்று சேரக்கூல, எனக்கு ஒரு அமானிதம் சொல்ல வேண்டியிருக்குது. இப்படி கூலிக்கு அமர்க்கப்பட்ட ஒருவர் உங்களோட காலத்தில் பல ரெண்டு வருஷம் ஒரு வருஷத்துக்கு போது இப்படி வந்தார் அல்லவா, அவருடைய விஷயத்தில் இப்படி ஒரு ஆபத்து நடந்ததாக அப்போதான் எல்லாரும் கொதிச்சு எழுப்பினாங்க. கொதிச்சு எழுப்பினா அதில் அப்போதான் பேர் ஞாபகத்துக்கு வந்துச்சு அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கு சொல்றது சட்டத்தில் கசாமான்னு சொல்வது, கசாமான்னு சொல்ற இது உருவாக்கப்பட்ட அடிப்படை இதுதான். இது எங்கிருந்து உருவாக்கப்பட்டது, இதுதான் அதுல பேஸ். அந்த கசாமா என்பது 50 பேர் வந்து சத்தியம் செய்யணும், நாங்க இந்த உயிருக்கு எதுவும் செய்யல. 50 பேர் சத்தியம் செய்யணும். அப்ப அதுல 48 பேர் வந்து பொய் சத்தியம் செய்தாங்க. சிலவேளை மனிதன் தான் செய்யறத சிசிடிவிக்கும் அப்பால செஞ்சு விடலாம், ஆனா அல்லாஹ்வுடைய சிசிடிவி இருக்குது அது ஃபுல்லாக. அதுக்குதான் சொல்றது. இந்த உயிர் ஆபத்து ஏற்பட்டது, எங்களுக்கு எந்த பங்களிப்பும் கிடையாது என்று சத்தியம் செஞ்சாங்க. ரெண்டு பேர் வந்து சொன்னாங்க, அதுல ஒரு பெண்ணும் இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, இந்த பாருங்க, எங்களால சத்தியம் செய்யறாது, பிளட் மணிக்கு என்ன 100 ஒட்டகம் கொடுக்கணுமா, எங்கள்கிட்ட ரெண்டு ரெண்டு ஒட்டகத்தை எடுத்துக்கோங்க, நாங்கள் சத்தியம் செய்ய மாட்டோம். இமாம் புகாரி சொல்றாங்க, 48 பேரையும் அல்லாஹ் அழிச்சு விட்டாங்க. அந்த ரெண்டு பேர் தான் தப்பினாங்க, ரெண்டு பேர் தான் தப்பினாங்க. எல்லாரும் பொய் சத்தியம் இருக்குதே, அது பயங்கரமானது. மனிதன் கேன்சரை விட புல்லாதது. இன்னைக்கு நாங்க நீங்க கூடி இருக்கிறது, இது ஒரு வேறொரு ஆபீஸ்ல இருந்து பேசுறதாக இருந்தா அதுல இந்த 7 ஹேபிட்ஸ் பத்தி பேசுவோம், ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புளை பத்தி பேசுவோம். அப்ப இத படிச்சவங்க இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ரெண்டு புக்கும் உலகத்துல மிச்சம் பிரபலமான புக்கள், டால் காலகி எழுதினது 7 ஹேபிட்ஸ் பத்தி. இப்ப நானும் 7 ஹேபிட்ஸ் பத்தி இங்க பேசினா அது, அல்லது ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃபுளுன்ஸ் பீப்புளை பத்தி பேசினா அது இங்க ஒரு பொருத்தமாக இருக்காது. இந்த இடம் அது இல்லை. நீங்க என்ன அங்க கொண்டு போயிட்டு உட்கார வச்சிருந்தா நான் அதை பத்தி பேசியிருப்பேன். இது இந்த புக் இருக்குதே, ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃபுளுன்ஸ் பீப்புள் என்பது 1930s அமெரிக்காவில் இருந்த ஒரு பாஸ் வந்து அவருடைய ஸ்டாஃப்ஸோடு நடந்து கொண்ட விதத்தில் அவர் தன்னுடைய ஆட்டிடியூட்டை மாற்றிக்கொண்டதை பற்றி அவர் எழுதியிருக்கிறார். அதில் எப்படி நான் வந்து என் ஆட்டிடியூட்டை மாற்றி அந்த ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃபுளுன்ஸ் பீப்புள் உலகத்தில் ஒரு செல்வாக்குள்ளதாக இருக்குது. இதை கம்பேர் பண்ணி எழுதியிருக்கிறார். மதீனால உள்ள ஒரு ஸ்காலர் உண்டு, அவர் சொல்கிறார், இதை விடவும் மேலான நபி அவர்கள் பேசியிருக்கிறார்கள். நபியுடைய ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள் என்ற அவருடைய அந்த புக்கில் இருந்து எடுத்து நபி அவர்களுடைய வாழ்க்கையில நபி அவர்கள் எப்படி இதை கைட் பண்ணியிருக்கிறாங்க என்பது இது ஒரு அடிப்படையாக இருக்குது. ஆக நான் சொல்ல வந்தது என்னன்னா, வாலிப பருவம் என்பது மிக முக்கியமானது. அது நபிமார்களுக்கு அல்லா தாலா எல்லாருக்குமே கொடுத்திருக்கிறான். சிறு பிராயம் என்பது நபி அவங்களுக்கு அல்லா தாலா யத்தீமாக நபி அவர்கள் அனாதையாக வைத்தான் அவர்களை. அல்லாஹ் ஒரு நிலவை கொண்டான். அப்ப நபியோட முதலாவது இன்ட்ரடக்ஷன் ஏற்படுது சமூகத்துக்கு கொடுக்கல் வாங்கல் மூலமாக. அதுவும் ஒரு பெண்ணோட, கதிஜா ரதியல்லாஹு அன்ஹா. அப்ப அவர்கள் செய்த டிரான்சாக்ஷன் என்னது, பெரிய அமானுதமான டிரான்சாக்ஷன். அதுல சில உலமாக்கள கருத்திருக்கு, இது முதாரமான்னு சொல்றது. ஒரு பெண் தன்னுடைய பணத்தை நம்பி அவரிடத்துல முதலீடு செய்கிறான், நீங்க எனக்கு ஒரு நல்ல பிசினஸ் செய்து எனக்கும் ப்ராஃபிட் தாங்க, நீங்களும் ப்ராஃபிட் எடுத்துக்கோங்க. அப்ப இது டோட்டலி இந்த டிரான்சாக்ஷன் இஸ் அன்ட்ரஸ்ட்வர்தி. ட்ரஸ்ட்ல தான் இது பேஸ்டாக இருக்குதே தவிர, வேற என்ன நஷ்டமாயிச்சிருந்தாலும் ஏற்றுக்கொள்ளணும், லாபம் இருந்தாலும் பெர்சன்டேஜையும் அவர் தான் பிரிச்சு தரணும். அப்ப அதுல நபியோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது, இது 100% எக்ஸெப்டட். அந்த 25 வயதுல அதுவும் ஒரு வாலிப பருவம். நபி அவர்களுடைய ஆரம்பமே அந்த குடுக்கல் வாங்கல்ல ஏற்பட்டது. அல்லாஹ் தஆலா நபித்துவத்தை கொடுத்தது, தொழுகையை கொடுத்தது, நோம்பு கொடுத்தது, ஜகாத்தை கொடுத்தது, ஹஜ்ஜை கொடுத்தது, எல்லாம் பிந்திதான். அது இன்னொரு 25 வருஷத்துக்கு பிறகு. ஆனா முதலாவது நபியவர்கள் உலகத்தில் அறிமுகமானது, மக்களோட அவர்களுடைய அந்த தன்மை வெளியானது, அவர்கள் செய்த அந்த டிரான்சாக்ஷனும் கொடுக்கல் வாங்கலுடைய நேர்மத்தன்மை தான் அங்க இருந்தது. இதுதான் மூசா அலைஹிஸ்ஸலாத்தையும் அல்லாஹ் தஆலா காண்பிச்சார். இதுதான் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து கிட்டையும் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் வித்தியாசமான ஒன்றை காண்பிச்சார். அது என்னது, பெண்களோட சேர்ந்து நாங்க இருக்க வேண்டிய ஒரு கட்டம் வரக்குள்ள பெண்கள்ல கவர்ச்சியின் காரணமாக மனிதனால ஆக வேண்டிய தவறுல இருந்து தன்னை எப்படி பாதுகாத்துக் கொள்ளணும் என்பது யூசுப் அலைஹிஸ்ஸலாம். சூரா யூசுப் ஒரு முறை டிரான்ஸ்லேஷன் அப்படி வாசிங்க எல்லாம். அதுல என்ன நடக்கும், குர்ஆனுடைய சில சில சூராக்கள் அடிப்படையானது. அதுல வாலிப பருவத்துல ஒரு நம்பகத்தன்மைய ஒரு அரண்மனையில ஒரு அரச சபையில ஏற்படுத்தி கொண்ட வாலிபராக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கருதப்படுகிறார். அவர் ஒரு ஒரு பெண் அந்த அந்த பெண்ணுடைய கவர்ச்சியில் அவர்கள் எடுபட்டு போகாம அல்லாஹ் தஆலா அதுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை அல்லாஹ் தஆலா சொல்கிறான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பத்தி, هم به وهم بها لولا أرعى برهان ربه هم به وهمت بها அவரும் அவளும் நாடினால் ஹம்மத் பிஹி வ ஹம்ம பிஹா அவளும் நாடினால் இவரும் நாடினார் இவரும் நாடியிருப்பார் அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லை என்றார் சவுதியில இந்த அல்லாஹ் எங்கள் எல்லாம் இப்படி வச்சிருக்கிறான் ஏசி என்வாயர்மெண்ட்ல ஃபேனு கீழே இன்னைக்கு சவுதியில ஒர்க் பண்ண ஆக்கள்கிட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க உங்களோட பஸ் சொல்லுவாங்க ஆரம்பத்துல எப்படி எல்லாரும் கஷ்டத்தோட இன்னைக்கு ஹரத்துல ஒர்க் பண்றாலும் ஹரத்துடைய அந்த மதாக சுத்தம் செய்யறதுன்றாலும் இந்த சூடான காலத்துல எவ்வளவு கஷ்டம். அதே போல அந்த அந்த கடுமையான சூட்ல நோம்பிடிச்சிருக்கிற ஒருவர் எனக்கு தாகம் இல்லைன்னு சொல்றாருந்தா அது ஏற்றுக்கொள்ளணுமா? பெண்களோடு சேர்ந்து இருக்கக்குள்ள நான் வந்து மலக்க போல இருக்கிறேன்னு யாருமே சொல்லலாது. ஆனா என்ன மலக்கு போல ஆக்கி கொண்டேன் என்றுதான் சொல்றான். நான் என்ன பாதுகாத்துக் கொண்டேன் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்து போல அல்லாஹ்வுல்ல சொல்லுவான் இவரும் நாடியிருப்பார் அல்லாஹ்வுடைய அச்சபயம் இல்லை என்றார். இந்த இதுல எங்க ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இந்த புல்லட் ட்ரெயின்ஸ் இருக்குது, ஜப்பான்ல பிரான்ஸ்ல இதெல்லாம் புல்லட் ட்ரெயின்ஸ் இருக்குது. அப்ப ஒருவர் வந்து சம்மர் சீசன்ல ஒரு லேடி ஒன்று வந்து ஒருவருடைய ஒரு 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 ஜமாத்துல போகக்கூடிய மனிதரை போல ஒருவர் கிட்ட வந்து உட்கார்ந்த நேரம் இவர் அந்த ஸ்ட்ரீட்ல இருந்து எழுப்பிட்டார். அப்ப அவங்கள ஹர்ட் பண்ணின மாதிரி எங்களோட நீங்க சேர்ந்து இருக்காம இத எழுப்பிட்டீங்களே என்றது. அப்ப அவர் சொன்னார், இது எந்த ஒரு நீங்க ஒரு சிஸ்டர் நான் உங்களை ஆனர் பண்றேன், ஆனா எந்த ரிலிஜியஸ் ஒரு டியூட்டி ஒன்று இருக்குது, அதனாலதான் நான் இப்படி நடந்து கொண்டேன்றதை எக்ஸ்பிளைன் பண்ண. அப்ப அந்த அந்த லேடி கேட்ட கேள்வி என்ன, அந்த சொசைட்டில கட் என்பது பாதுகாக்கிறது மிச்ச கஷ்டம். நான் எப்பயுமே இதை யோசிக்கிறதுண்டு. பொதுவாக இந்த நாட்டிலையும் இப்ப இதை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த நபி அவர்களே சிறு வயதுல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் செஞ்சது, இத ஒரு பெரிய இஷ்யூவாக எடுப்பது உண்டு. நான் அன்றைக்கு ஜும்மா ஹுத்பால பயான் செஞ்சேன், லோட் புத்தா கூட சிறு வயதுல கல்யாணம் முடிச்சிருக்கிறார். சிலர் வந்து கேட்டா நீங்க என்ன லோட் புத்தா கல்யாணம் முடிச்சேன்னு சொல்லிட்டீங்க. அவருடைய லோட் புத்தா கல்யாணம் முடிச்ச மட்டுமில்ல, அவர் அவருடைய சிறு வயதுல செய்ய வேண்டிய எல்லா பாவத்தையும் செஞ்சிருக்கிறார். அவ இந்தியாவுடைய காந்தி எடுத்தீங்கன்னாலும் அவருடைய சிறுவயது திருமணம், இப்படி ஏராளமானவர்கள் உலகத்துல முடிச்சிருக்கிறாங்க. நபி முடிச்சது என்பது அது ஒரு பிரதான காரியம். அந்த காலத்து பெண்களுக்கு அல்லாஹ் அந்த உடல் ஆரோக்கியத்தை எல்லாத்தையும் கொடுத்திருந்தார், அதுதான் அதனுடைய அடிப்படையானது. ஆனா இந்த வெஸ்டர்ன் வேர்ல்டுக்கு என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, தன்னிடத்துல ஆயிரம் குறைய வச்சுக்கொண்டு இந்த தூய்மையானவர்களிடத்துல கைய தூக்கின காரணத்தினால அல்லாஹ் அவனுடைய டீம் ஏஜ் பர்த் ஆகூட ஆக்கிட்டான். இன்னைக்கு நீங்க இஸ்லாமிக் கண்ட்ரீஸ்ல டீன் ஏஜ் பர்த் நீங்க கம்பேரிட்டி எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அது பெரிய ரேவாகத்தான் இருக்கும். ஆனால் அவர்கள்ட்ட பாத்தீங்கன்னா 12-13 வயதுலையும் ஸ்கூலுக்கு போகக்கூடிய நேரத்தில் பிள்ளையை தூக்கி கொண்டு வரக்கூடிய ஒரு வரலாறு அங்கு பார்க்கக்கூடியதாக இருக்குது. இஸ்லாம் சம்பந்தமான எந்த விஷயத்தில் அவர்கள் அனாவசியமாக வாய் போட்டு வீண் அபாண்டங்களை சுமத்தினார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு கேடுகள் இதில் ஏற்படுத்தியிருக்கிறார். அதனால நபிமார்களுடைய வாழ்க்கையை நாங்கள் படிக்கணும், அதுல ஏராளமான படிப்பின் இருக்குது, அதுல அவர்களுடைய முன்மாதிரியான சம்பவங்கள் இருக்குது. அதே நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில நமக்கு ஒரு முன்மாதிரி. நான் சொல்ல வந்தது இன்னைக்கு முக்கியமாக என்னன்னா, எங்கட மார்க்கம் உலகத்தில் அறிமுகமானது ஆக முக்கியமாக எங்களுடைய குடுக்கல் வாக்குகள், வியாபாரம், மனிதனுடைய நேர்மை, மனிதனுடைய வாக்க நிறைவேற்றக்கூடிய தன்மை, ஒரு பொருளை கொடுத்தா அதை பாதுகாக்கிறது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அலிரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தான் படுக்க வைத்தாங்க. இந்த கட்டத்தில் நீங்க ஏந்த சில பொருள்கள் இருக்குது, இதை நீங்க எப்படியான நேரத்தில் நான் உங்களை வச்சுட்டு போறேன்னா 100 வாள்களோட வெளியில் நிற்கிறாங்க. இந்த 16-17 வயதுல துணிச்சலோட நான் இந்த ட்ரஸ்ட்வர்தி ஸ்டஃப்ஸ் நான் திருப்பி கொடுப்பேன் என்று அலிரதியலானோ அங்கு படுத்தது இருக்குதே. இது இந்த வாலிப பருவத்துல ஒருவருடைய முன்னேற்றத்துக்கு அல்ல, எதிர்காலத்துல இதே நிலையில நீங்க இருப்பீங்க என்பது அல்ல. அல்லா ரப்பல் இஸ்ஸத் நிலைமைய மாற்றக்கூடியவர். ஆனால் எப்ப எங்களுடைய நான் இருக்கக்கூடிய இடத்துல மிக நேர்மையாக தக்வாவோட உள்ளச்சத்தோட ஹலால் ஹராம பேணி 4 ஹதீஸ் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். இது ஒரு ஒரு உங்களுடைய இந்த 5S 7 ஹேபிட்ஸ் 8 ஹேபிட்ஸ் என்ற இந்த குவாலிட்டியோட இந்த 4 ஹதீஸை நீங்க வாழ்க்கையில சேர்த்துக்கோங்க. 1வது இன்டென்ஷன், 2வது தான் விரும்புறது மற்றவர்களுக்கு விரும்புறது, 3வது ஹலால் ஹராம், 4வது தேவையற்ற காரியங்கள் இருந்து தவிர்த்து கொள்ளுங்க. இந்த 4ஐயும் நீங்க உங்க வாழ்க்கையில கொண்டு வந்தீங்கன்னா இது 400,000 குழந்தைக்கு சமம். இது வெரி சிம்பிள், நான் இதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன். இமாம் அபூதாவுத் அவர்கள் 500,000 ஹதீஸ்களை பாடமாக்கினார்கள். அவங்க 4,500 ஹதீஸ்களை தொகுத்தார்கள். அவங்க சொல்றாங்க, நான் இந்த 500,000 ஹதீஸோட வாழ்ந்த நான் உங்களுக்கு 4 ஹதீஸ சொல்லித்தாரேன் சொன்னாங்க. எவ்வளவு பெரிய பாக்கியம். அவங்க சொல்றாங்க, இந்த 4 நீங்க உள்ளடக்கினீங்கன்னா அதுலுக்கு எல்லாமே உள்ளடக்கும். 1வது, நீயத்து சரியாக இருக்கணும். எந்த இடத்துல அல்லாஹ் என்ன வச்சிருக்கிறானோ அந்த இடத்துல நான் மிக நம்பகமாக இந்த தன்மையை நிறைவேற்றணும். நீயத்து நல்லா இருக்கும். நீயத்து நல்லா இருந்தா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நீயத்துக்கு ஏற்ப கூலி தருவான். நான் இருக்கக்கூடிய இடத்த ஒரு நல்ல நீயத்தோட மனிதன் அதை நிறைவேற்றணும். நீயத்தில் முஃமின் கைரும் மின் அமலி, நீங்க செய்யறதை விட நீயத்து இருக்குதே அதுக்கு பெரிய நன்மை இருக்குது. 2வது, தான் விரும்புறது மற்றவர்களுக்கு விரும்புறது, தான் விரும்புறது மற்றவர்கள். என்னை பத்தி யாரும் குறை பேசுறத நான் விரும்ப மாட்டேன். எந்த மனைவியை யாரும் தவறாக பார்க்கறத நான் விரும்ப மாட்டேன். அப்ப நான் இன்னொரு சிஸ்டர், இன்னொரு தாய், இன்னொரு வரக்கூடிய கஸ்டமர் நான் எப்படி அந்த பார்வையில பார்க்க முடியும்? எனக்கிட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று நல்லா எனக்கு தந்திருக்கிறான், அதை நான் மிஸ்யூஸ் பண்ணினா? இப்ப தான் விரும்புறது மற்றவர்களுக்கு விரும்புறது என்பது அது அதுக்கு மிக டீடைல் மீனிங் இருக்குது. அதுல ஒன்றுதான், ஒருவர் நான் வெரி சிம்பிளாக என்னுடைய சகோதரி, என்னுடைய தாய், என்னுடைய மகளை யாரும் ஒத்து பார்ப்பதை நான் விரும்ப மாட்டேன் என்றால் நான் இன்னொரு சகோதரிய, இன்னொரு தாய, இன்னொரு மனைவிய நான் அப்படி பார்த்தா எப்படி இருக்கும்? ஒரு 2 பேருடைய நம்பகத்தன்மையாக உயர்ந்த இடத்தை வகித்திருக்குது. டிராவலிங்ல அவர்களுக்கு ஒரு 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 பெண்ணோட இருக்க வேண்டிய ஒரு கட்டம் ஒன்று வந்தது. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களோட சஃப்வான் ரதியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபிக்கு ஒரு இக்கட்டான நிலைமை வந்தது. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் தனி இருக்கிறாங்க, வேறு யாருமே கிடையாது. இவர்கள் அங்க அவர்களோட எப்படி நடந்து கொள்வரும்? சில நேரம் அப்படியான கட்டங்களும் வாழ்க்கையில வரும். அந்த நேரம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஞாபகத்துக்கு வரணும், அந்த நேரம் இந்த இந்த சம்பவம் ஞாபகத்துக்கு வரணும். சஃப்வான் ரதியல்லாஹு அன்ஹு தந்த ஒட்டகத்தை அப்படியே முன்னுக்கு வச்சாங்க. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழும்பி அப்படி உட்கார்ந்து கொண்டாங்க. அந்த ஒட்டகம் கீழே குடிஞ்சிச்சு. அவர்கள் ஏறு உட்கார்ந்ததுக்கு பிறகு அந்த கடிவாளத்தை குடிச்சவர்கள் மதீனா போய் சேரும் வரைக்கும் ஒரு வார்த்தை பேசுங்க, ஒரு வார்த்தை பேசுங்க. அடுத்தது இக்ரிமா, அபூஜஹலுடைய மகன், உம்மு ஹக்கீம், மருமகன். மருமகன் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க, மகன் இஸ்லாத்துக்கு வரவில்லை. அப்ப இந்த மருமகள் நபிக்கிட்ட அனுமதி எடுத்துட்டு ஓடி ஓடி போய் கணவனை தேடினான். கணவன் ஒரு படகுல அல்லது கப்பல் ஏறி அவர் போறார். சத்தம் போட்டு அழைத்து ஏதோ ஒரு வகையில சேர்த்துட்டாங்க. அப்ப கணவன் மனைவி, ஆனா மனைவி இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க, கணவன் இஸ்லாத்துக்கு வரவில்லை. அப்ப ஆஸ் யூஷுவல் ஒரு மனைவியை டீல் பண்ற விதத்துல ஒரு கணவன் டீல் பண்ண பார்த்தான், அட்லீஸ்ட் கையை பிடிக்க பார்த்தான். அவன் சொன்னான், ஐ அம் எ முஸ்லீம், யூ ஆர் எ நான் முஸ்லீம், யூ கான்ட் டச் மீ. அப்ப அந்த நேரத்தில் அந்த கணவன் நடந்து கொண்ட விதம் இருக்குதா, இஸ்லாம் ஹிஸ்டரியில ஒரு வரலாறாக அமைஞ்சிருக்கு. அந்த மனைவிய எந்த முறையிலையும் தவறாக ட்ரீட் பண்ணல, அவதை ஆனர் பண்ணிட்டு போற. இந்த பக்குவம் எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் கொண்டு வரணும். நாங்கள் சேர்ந்திருக்கிறோம், ஸ்டாஃப்ஸாக இருக்கிறோம், பல சூழல்களுக்கு சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். அந்த சந்தர்ப்பங்களை உண்டாக்கலாம், சந்தர்ப்பம் உண்டாயிட்டா நல்ல பாதுகாத்துக்கணும். முதலாவது சந்தர்ப்பம் ஒன்றை உண்டாக்கவே கூடாது, அதை முற்றுமுழுதாக தப்பிச்சுக்கொள்ளணும். நபியவர்கள்ட்ட வந்து சஹாபாக்கள் சில சில விஷயங்களை கேட்டு எங்களுக்கு ஒரு முன்மாதிரியான பாடத்தை தந்துட்டாங்க. ஒரு மனிதனுக்கு அவனுக்கு வாழ்க்கையில ஏற்படக்கூடிய ஒரு பொல்லாத ஆபத்தானதுதான் சினா. ஒரு சஹாபி வந்து நபிகிட்ட, யார சொல்லா எனக்கு ஜினாக்கு அனுமதி தாங்கன்னு கேட்டான். ஜினாக்கு அனுமதி கேட்டான், எனக்கு தொழுகிறதுக்கு, நோன் பிடிக்கிறதுக்கு, ஜகாத் கொடுக்கறதுக்கு, ஹஜ் செய்யறதுக்கு, ஜிஹாத் செய்யறதுக்குன்னு கேட்கல, எனக்கு ஜினா செய்யறதுக்கு அனுமதித்தான். அப்ப நபி அவங்க அவங்களுக்கு விளங்க வச்சது, நான் அவங்களுக்கு விளக்கும், இதை விளங்கிக் கொண்டா நாங்க அது ஒரு படித்தனையாக இருக்கும். உனக்கு தாய், சகோதரி, மகள், இன்னைக்கு நாங்கள் யாரோட எப்படி நடப்போமோ அதே போலதான் என்னோடையும் எந்த குடும்பத்தோடையும் எந்த பிள்ளையோடையும் எந்த மகளோடையும் நடக்கிறது என்பதை மறந்துருக்கிறார். நாங்கள் எல்லாத்துக்கும் மறைச்சு சில விஷயங்களை செஞ்சிடலாம், ஆனால் அந்த விஷயத்தில் நாங்கள் சிக்கிக்கொள்ளக்கூடிய நிலைமைகளுக்கு வரக்கூடாது. எல்லாம் அப்படிதான் செய்வாங்க. ஒருவர் அடிச்சாரா வாப்பாக்கு ரோட்டில் வச்சு கண்ணத்தில், அப்ப எல்லாரும் கூட்ட வாப்பாக்கு அடிச்சானே என்று சொல்லி எல்லாரும் கூடித்தாங்க. அப்ப வந்து ஒருத்தர் சொன்னாரா, இந்த வாப்பா இருக்கிறாரே இவர் இந்த வாப்பாக்கு அடிச்சாங்க. கமா சதீனு தான் இன்னைக்கு நாங்க எப்படி நடப்போமோ அதுதான் எங்களுக்கும் அப்படி ஒரு நிலைமை வரலாம். எல்லாம் பாதுகாப்பாரா கன்னிவார்களே, நபியவங்க அந்த சஹாபிக்கு விளங்க வச்சாங்க. அவருடைய நெஞ்சில கையை வச்சு துவா செய்தாங்க. அப்ப அவர் சொன்னார், யார சொல்லலாம், இது ஒரு இந்த ஜினான்ற பாவத்தை நான் இந்த வாழ்க்கையில் நினைக்க மாட்டேன். முதலாவது நான் ரிக்வெஸ்ட் பண்ணது நபிமார்களுடைய வரலாறுகளை கொஞ்சம் படிக்கணும். ரெண்டாவது நான் சொல்லிக் கொள்வது, நாலு கலீஃபாக்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா, அபுபக்கர், உமர் வியாபாரிகளாக இருந்தாங்க, உஸ்மான், அலி ரதி எல்லாரும் ஒரு கூலி வேலைக்காரர் இருந்தாங்க. அதில் நபியவர்கள் எப்படி அந்த அந்த அமானிதத்தை ஒப்படைக்கிறதுக்கு நபியவர்கள் விட்டுட்டு ஹிஜ்ரத் செஞ்சு போறாங்க. அலி ரதி எல்லாரவர்களுக்கு இந்த இந்த நிலைமை தான் அவருடைய எதிர்காலத்தில் ஒரு உயர்ந்த அந்தஸ்தை கொண்டு ஒரு கலீஃபாவாக அவரை ஆக்க வைத்து நபியவர்கள் ஒரு நாள் சொல்றாங்க, நாளைக்கு நான் இந்த கொடியை கொடுக்க போகிறேன், யார கையில் என்று சொன்னா, அல்லாவும் ரசூலும் பொருந்தி கொண்டு ஒரு மனிதனுடைய கையில கொடுக்க போகிறேன் சொன்னார். இது சில விஷயத்தோட நான் நாலு ஹதீஸ்களை பயன் செய்கிறேன். இது ஒரு கிரைடீரியா, லைஃப் லாங். நானும் நீங்களும் வாழ்நாள் முழுதும் இந்த நாலு ஹதீச, நான் இந்த இந்த சம்பவத்தை குறைந்த இந்த வாழ்க்கையில் ஒரு 1000 முறை பயன் செஞ்சிருக்கேன். நான் இன்றைக்கும் பயன் செய்தேன். இது ஒரு ஒரு ஃப்ரெஷ்ஷா தான் சொல்றேன். இன்றைக்கு ஐ எம் நரேட்டிங் திஸ் இன் மை லைஃப் ஃபர்ஸ்ட் டைம். நான் இன்று தான் இதை பயன் செய்யறது போலதான் நான் பயன் செய்யறேன். எவ்ரி ஒகேஷன் ஐ வில் ட்ரை மை பெஸ்ட் இம்ப்ளிமெண்ட் இன் மை லைஃப். அது என்னதே ஒரு 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 மகான் 5 லட்சம் ஹதீஸோட, ஹி லிவ் வித் 500 ஹதீஸ். A person who lived with 500 ஹதீஸ், he managed to compile 4,800 ஹதீஸ். And at last he is saying, I am giving you, oh my dear son. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னது தன்னுடைய மகனை பார்த்து அல்லாஹ் குர்ஆன்ல அதை சூரத்து லுக்மான்ல பயன் செய்திருக்கிறார். சில சில மனிதர்கள் சில புத்தகம் எழுதியிருக்கிறாங்க, தன்னுடைய ஸ்டூடெண்ட்டுக்கு, தன்னுடைய வேலைக்காரருக்கு, தன்னுடைய மகனுக்கு. ஆனால் அது வேர்ல்ட்ல வெல் ரெகனைஸ்ட் புக்ஸாக மாறியிருக்குது. எழுதினது யாரு மகனுக்கு, எழுதினது யாருக்கு, ஒரு ஸ்டாஃபுக்கு எழுதினது யாரு, ஒரு 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 குடும்பத்தில் உள்ள ஒரு நண்பருக்கு. ஆனால் அது வரலாறு படைத்த ஒரு புத்தகமாக மாறியிருக்குது. அது போலதான் இந்த 400,000 வாழ்ந்தவர் சொல்றார், 4 ஹதீஸ். 70 இடங்கள்ல மனிதனுடைய நீயத்து தேவைப்படும். 70 இடங்கள் ஒரு மனிதன் தன்னுடைய மனைவியோடு இருக்கும் பொழுது வேறொரு பெண்ணை நினைக்கிறது, அதுவும் ஒரு பாவத்தில் சேரும். நீயத்து இருக்கிறதே அது எவ்வளவு டேஞ்சரா. நாங்க வித்தியாசமான பாவத்தில் இன்றைக்கு சிக்கிக் கொண்டிருக்கிறோம். வித்தியாசமான பாவத்தில் மனிதர்கள் அவன் நீயத் என்பது சும்மா தொழுகைக்கு நீயத்து தக்மீர் கட்டுறது மட்டுமல்ல, நீயத் என்பது மிக விசாலமானது. நான் ஒரு ஸ்டாஃபா இருக்கிறேன், யாரெல்லாம் நீ எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தந்திருக்கிறா, நான் ஒரு உனக்கு தான் நான் முதலாவது நேர்மையாக இருக்கிறேன், நீ எனக்கு இது தந்திருக்கிறா, எனக்கு இது பொறுப்பு, நான் இன்றைக்கு இதில் நேர்மையாக நடந்து கொள்வதை கொண்டு நீ நிலைமைகளை எல்லாம் ஒரே காலத்தில் ஒன்று மாறி வைக்கிறது இல்லை, எல்லாம் மாறி மாறிதான். நான் சில சில ஆட்களை பார்த்திருக்கிறேன், அவங்க தைரியமாக பப்ளிக்ல எழுப்பி சொல்லுவாங்க. அதுல கண்டி இம்பாலா உடைய நிசாம் ஹாஜியா அவர் சொல்லுவார், நான் முஸ்லீம் ஹோட்டல்ல பிளேட் கழுவினேன். அவர் மௌத்தாகும் பொழுது ஒரு பில்லியனராக தான் போட்டாங்க. சுகுணா ஃபாரூக் ஹாஜியா அவருடைய புள்ளெல்லாம் இருக்கிறான். அவர் பலண்ட முன்னுக்கு சொல்லுவார், நான் பெட்டால சாதாரண பேமெண்ட்ல தான் சாவனது. இது ஒரு பலவீனமானதல்ல. இந்த ரெங்கோ பவுல் ஹாஜியா அவர் எப்பயுமே எனக்கு சொல்றது, நான் ஒரு குடிசையில தான் வாழ்ந்தேன், எங்களுக்கு சாப்பிடுறதுக்கும் வசதி இல்லாமல் இருந்துச்சு. ஏன்னா எங்கட கண் முன்னுக்கு பார்க்கக்கூடியவர்கள் ஏராளமானவர்கள். இப்படி அடையாளம் யாரு தந்த பப்ளிக்ல சொல்லியிருக்கிறார்களோ அவரை மட்டும்தான் நான் ரிலேட் பண்றேன். இண்டிவிஜுவல் லைஃப்ல சிலர் தனிமையில சொல்லியிருப்பாங்க, அது இங்க சொல்றதுக்குள்ளது இல்லை. இவங்க எல்லாம் பப்ளிக்ல சொல்லியிருக்கிறாங்க. அதனால இந்த வாழ்க்கையில அல்லா எங்களுக்கு தந்திருக்கிறது ஒரு நியமத்தாக கருதும். நீங்க ஏன் நியமத்துன்னு சொன்னா, நான் இன்னைக்கு காலில் யோசிச்சேன், இந்த நோ லிமிட்டுடைய இந்த பிரான்சைஸ், இந்த ஒரு கம்பெனி, நீங்க எல்லாம் இந்த இதுல உள்ள குழந்தைகள், ஒரு தகப்பனுக்கு குழந்தைகள் போல இந்த ஒரு நிறுவனத்துடைய நீங்க பங்காளிகள் எல்லாம். அப்ப இது உங்களுக்கு ஒரு ஹலாலான வட்டி என்பது இன்றைக்கு இந்த எங்கள்கிட்ட பத்துவா கேட்கக்கூடியவர்கள் என்ன பத்துவா கேட்பாங்கன்னா, எங்களோட பிசினஸ்ல இவ்வளோ ரிபா கலந்துருக்குது, எப்படி இந்த ஷேர்ஸ்ல நாங்கள் இதை டிவைட் பண்றது, இந்த ப்ராஃபிட்டை எப்படி நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்றதுன்றதான் எங்கள்கிட்ட கேட்பாங்க. ஆடிட்ல இந்த டிபார்ட்மெண்ட் உள்ளவர்கள் கேட்கிற ஒரு கேள்வி ஒன்று தான், இந்த ஷேர்ஸை வாங்க என்னமா இது ஒயிட் ஷேர்ஸா, இது என்ன ஷேர்ஸ்ன்னு கேட்பாங்க. அப்ப இதுல எவ்வளவு ரிபா சேர்ந்திருக்குது, எப்படி இதை தூக்கி சதக்கா கொடுக்கிறது. உங்களுக்கு இந்த நிறுவனத்தில் அப்படி ஒன்று கிடையாது. அல்லாஹ்வுக்கு நீங்க முதலாவது இந்த காலத்துல அல்லாஹ்வுக்கு பெரிதும் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கு. அல்லாஹ் அப்படியான ஒரு நிறுவனத்தில் எங்களுக்கு சேவை செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கிறான் என்று அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும். அதுக்கு பிறகு இன்றைக்கு நான் ஒரு ஒரு ஜப்பானுக்கு 95 ஜமாத்ல போன நேரத்தில் ஒரு சச்சோ அங்க இருக்கிற பஸ்டுக்கு சச்சோன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த சச்சோ எண் எடுத்து அவருடைய அந்த வேலைக்காரர், அவர் வந்து இந்த காருக்கு சில டயருடைய அந்த விம்ஸ் இதுகளை தயாரிக்கிற இதுல ஈடுபட்டு, அதுல ஒரு ஸ்ரீலங்கன் ஒரு 20 பேர் வேலை செஞ்சாங்க. அவர் எண்ணெய் கொடுத்து இந்த ரெஃப்ரிஜரேட்டருக்கு போயிட்டு எனக்கு ஒரு வைன் பாட்டில் எடுத்துட்டு வான்னு சொன்னார். அப்ப அவரை கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணி எனக்கு வைன் எடுக்கலாதுன்னு அந்த பஸ்டுக்கு என்னான்ற ஒரு ஆர்வம் வந்துச்சு. அப்ப அந்த பஸ் என்னான்னு கேட்டான். அந்த பாய் சொன்னாரு, நீங்க எனக்கு இந்த இரும்போட வேலை செய்ய வச்சிருக்கிறீங்க, தட்ஸ் நாட் அ இஷ்யூ ஃபார் மீ, ஆனா நீங்க இந்த பாட்டில் ஒன்று தூக்கிட்டு வர சொன்னா இந்த மார்க்கம் எனக்கு இடம் அளிக்காது சொன்னார். அந்த இவருடைய அந்த நேர்மை அவருடைய லைஃப்ல அந்த சச்சோட நான் போயிட்டு சந்திச்சேன். அந்த சச்சோ என்ன செய்வாருன்னா, ஜும்மா நேரம் வரக்கிறோ, ஸ்டாப், ஸ்டாப் யுவர் வொர்க், நீங்க முடிச்சிருங்க வேலை. ஏன்னா நீங்க அல்லாஹ்வோட தொடர்பாக இருக்கிறது தான் ஏந்த ஃபேக்டரிக்கு நம்ம நிம்மதி என்பது அவர் விளங்கினார். இது போல ஏராளமான வரலாறுகள் இருக்குது. சில சில ஸ்டாஃப்ஸாக இருந்தவர்கள் அவர்களுடைய அந்த நேர்மத்தன்மை காரணத்தினால அந்த பஸ்மார்களுடைய லைஃப்ல எவ்வளவு பெரிய சேஞ்சஸ். அப்போ உங்களுக்கு ஒரு இஸ்லாமிக் என்வாயர்மெண்ட் இங்கே இருக்குது. தொழுகை மற்ற விஷயங்கள் கூட சம்பாத்தியம் இன்றைக்கு ஏராளமானவர்கள் எனக்கிட்ட ஒருவர் வந்து வாழ்க்கையில மிச்சம் கஷ்டமான ரெண்டு பத்துவா என்ன உள்ளத்தை உருப்பக்கூடியது. ஒரு மகனார் வந்து கேட்டா, என் உமா என் வாப்பாவுக்கு எந்த நாளும் வைன் கொடுக்கறது, அது என் வாப்பா வந்து அவர் வந்து வீல் சேர்ல இருக்கிறார், நான் புற விஷயத்துல ஏதோ ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டு வெளியே வரேன். அவர் வந்து கேட்கிறார், நாளைக்கு நீங்க நோர்முண்டு அறிவிச்சிருக்கிறீங்க, எங்களை உமா கேட்க சொன்னாங்க, எங்களை வாப்பாக்கு நான் வைன் கொடுக்கறது, எனக்கு வந்து நோன்பு எப்படி இது கேட்டாங்கன்னு சொன்னாங்க. அப்ப எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, இது என்ன கேட்குறீங்க தம்பி, கொஞ்சம் வாங்கன்றது அவர்கிட்ட கேட்டேன். இல்லை, எங்களை வாப்பா வந்து லைஃப் அப்படியே வைன்ல தான் கடத்திட்டாரு, இப்ப வீல் சேருக்கு ஆகிட்டாரு, இப்ப டாக்டர்ஸ் அவருக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்க சொல்லி இருக்கிறாங்க, மறந்த போல ஒரே அடிக்கு நிப்பாட்டே இல்லாத இல்லையா. அப்ப அத இந்த தாய் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டமாக இருக்குது. அப்ப நான் சொன்னேன், இது மறந்துக்குதான். இன்னொருவர் வந்து கேட்டார் எனக்கிட்ட, அதுல நான் ஒரு மோசமான மனிதன், நான் ஜமாத்துல போனேன், நான் பிறந்துட்டேன், ஆனா என்ன ஒரு ஜம்ப் ஒன்று கிடைக்கிறது இல்லை. நான் ஒரு கசினோல தான் ஒர்க் பண்றேன், நான் ஒரு கசினோல தான். அப்ப நான் சொன்னேன், நீங்க அந்த கசினோலே கண்டினியூ பண்ணுங்க என்று சொன்னேன். ஆனா எனக்கு ஈட்டியால குத்துற மாதிரிதான் இந்த பத்துவா, இது பத்துவா தானே, சில நேரத்தில் மார்க்க தீர்ப்பு கொடுக்க வேண்டி இருக்கும். ஏன்னா அவருடைய வேறொரு தொழில் அவருக்கு நீங்க ஐடென்டிஃபை பண்ணாம நீ இதுல இருந்து வெளியே போன்னு சொன்னா அதை விடவும் வேஸ்ட் ஆயிடுவான். அதை விடவும் ஏன்னா அவருக்கு வேற தொழில் உண்டு இல்லை, இதுதான் அவருக்கு தெரியும். அவர் ஒரு கேசினோடைய ஒரு கேட் கீப்பராக ஒரு வாட்சராக இருந்திருக்கிறார். நான் சொன்ன உங்களோட இந்த வேலையை தேடிக்கொள்ளும் வரைக்கும் நீங்க இதுல எப்படி ஒரு மனிதனுக்கு செத்த மாமிசம் இருக்குது, பண்டி அரிசம் இருக்குது என்று சொன்னா, இதுல இது ஆடு செத்தது, இது பண்டி இருந்தா ரெண்டும் ஹராம் தான். ஆனா இவருக்கு சாய்ஸ் பண்றதுக்கு ஒன்றுதான் இருக்குது, செத்தாட இவர் சாப்பிடணும். அது போல பத்துவாக்கள் ஏராளமாக வாழ்க்கையில வருவது. இப்ப இப்படி சொல்லும் பொழுது மிச்ச கஷ்டமாக இருக்கும். இந்த மனிதரை நான் இப்படியான ஒரு ஹராமான காரியத்துல கண்டினியூ பண்ண, அல்ல உங்களுக்கு அப்படியான ஒரு நிலைமை வைக்கலன்னு சொல்றா. நீங்க காலையில இருந்து மாலை வரைக்கும் வேலை செஞ்சுட்டு நீங்க ஒரு ஹலாலான சம்பாத்தியத்தை வீட்டுக்கு எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு என்வாயர்மெண்ட் அல்லாஹ் தந்திருக்கிறார் என்பதற்கு நீங்க நன்றி செலுத்தணும். நபிமார்களும் இந்த துணி தொழில ஈடுபட்டிருக்கிறாங்க. சஹாபாக்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கிலாபத்து முடிஞ்ச உடனே அவர்களுக்கு ஒப்படைச்ச உடனே துணி தொழில தான் அவர்கள் பஜாருக்கு சுமந்து கொண்டு போனாங்க. சஹாபாக்கள்லையும் பலரும் இந்த இது ஒரு பறக்கத்தானே ஆவா, இந்த வியாபாரத்தை நாங்க என்ன செய்யணும், நேர்மையோட நம்பிக்கையோட மிக ஒரு ட்ரஸ்ட்வர்தியாக இருக்கணும். அப்ப முதலாவது நீயத்தை மனிதன் 70 சாப்டர்ஸ்ல, மேஜர் சாப்டர்ஸ்ல நீயத்து தேவைப்படுது, 70 இடத்துல தேவைப்படுது. ரெண்டாவது தான் விரும்புறத மற்றவர்களுக்கு விரும்பணும். எப்பொழுதுமே தன்னுடைய மானத்தை கண்ணியத்தை பாதுகாத்துக் கொள்றது விரும்புறது போல மற்றவங்களோட மானத்தை கண்ணியத்தை பாதுகாக்கணும். துனியால ஆக கஷ்டமான ரெண்டு இடத்த நபி அவர்கள் அடையாளம் காட்டுகிறாங்க. ஒன்று இந்த நாவும், இரண்டாவது அப்பம். இந்த ரெண்டையும் ஒரு மனிதன் பாதுகாத்துக் கொண்டால் அந்த மனிதன் எங்கேயோ போய் சேர்ந்துடலாம். மூணாவது ஹலால் ஹராம். ஹலால் ஹராம் இன்றைக்கு நான் நினைக்கிறேன் கூடுதலான ஹராம் நடக்கிறது மொபைல் போன்ல தான். மனிதன் இந்த லைஃப்ல இன்றைக்கு அதிகமான பாவம் நடக்கிறதுக்குரிய ஒரு இடமாக மாறி இருக்கிறது இந்த மொபைல் போன்ஸ். அதனால ஹலால் ஹராம் என்பது சாப்பாட்டுல மட்டுமல்ல. இப்பதான் நான் ஒரு மெசேஜ் படிச்சேன், சைனால இருந்து வந்த பிளட் ஃபுட்ல அதுல வந்து சில நூடுல்ஸ்ல போக்கும் கலந்திருக்கிறான் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க இன்னைக்கு. அப்ப அது அவேர்னஸ்க்கு சிலர் அனுப்பியிருக்கிறாங்க. ஹலால் ஹராம் என்பது வாழ்க்கையில பார்வையில, செயல்ல, ஆடையில, நடவடிக்கையில எல்லாத்திலையுமே ஹலால் ஹராம் இருக்குது. ஹலால் ஹராம் என்பது ஒரு மொபைல் போனை யூஸ் பண்ண போல, ஒரு மெசேஜ் டெக்ஸ்ட் பண்ண போல, அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த கவுண்டர்ல இருந்து அந்த கவுண்டர்ல இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸுக்கு மத்தியில ஷேர் பண்ணக்கூடிய மெசேஜில கூட ஹராம் ஹலால் இருக்கு. அதனால அதை நாங்க மிக கவனமாக நாங்க அனுப்பக்கூடிய மெசேஜ் ஒரு ஒரு இந்த சகோதரிக்கு, அது அது வந்து எங்களை வரக்கூடிய கிளைண்ட்ஸுக்கு,
சில நேரம் நான் மனிதன் ஒரு ஒரு பெண் வருவாள், அந்த பெண்ணுடைய நிலைப்பாடு வித்தியாசமா இருக்கும். நான் அதை மிஸ்யூஸ் பண்ணி சில நேரம் அங்கிருந்து டெவலப் பண்ணக்கூடிய சில கனெக்ஷன் வந்து அது ராங் இன்ஃபர்மேஷனை கொடுக்கும். இப்படியான விஷயங்களை சிசிடிவி பார்க்காது. ஆனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பயந்தாங்க இல்லையா, அந்த டிவி எங்கள் எந்த நேரம் பார்த்து கொண்டிருக்கும். அந்த விஷயத்துல மிகப்பெரியதாக இருக்கும். நாலாவது, தேவையற்ற காரியங்களை விட்டு மனிதன் தவிர்த்து கொள்வோம். தேவையற்ற காரியங்களை விட்டு தவிர்த்து கொள்வோம். மின் ஹுஸ்னி இஸ்லாமில் மறை ஒரு மூமினுடைய சிறப்பம்சம், அது அது தேவையற்ற காரியங்களை தவிர்த்து கொள்வது. ஆக முதலாவது இன்னமல்ல அமால பின்னியா, நீயத்தை சரிப்படுத்திக் கொள்வது. இரண்டாவது, லாயுமினோ அஹதுக்கும் ஹத்தாயு ஹிப்பலே அஹீஹி வாயும், தான் கடக்கு விரும்புகிறது பிற சகோதரர்களுக்கு விரும்பும். மூணாவது, ஹலால் மையின் ஹராம் மையம், ஹலால் மிக தெளிவாக இருக்குது, ஹராம் மிக தெளிவாக இருக்குது. சந்தேகமான விஷயங்களை விட்டு மனிதன் தன்னை பாதுகாத்துக்கலாம். நான் சவுத் ஆப்பிரிக்காவில் போயிட்டு என் நண்பரோட ஒரு ஷூவை வாங்கினேன். அந்த ஷூ எடுக்கக்குள்ள என் நண்பர் சொல்றாரு, இந்த ஷூ வந்து போப் லெதரால தயாரிக்கப்பட்டது. இன்னைக்கு நாங்கள் சிலருக்கு மொபைல் போன்ல கவரை பாவிக்கிறோம், அதுவும் போப் லெதராக இருக்குது. பெல்ட்டை பாவிக்கிறோம், அதுவும் போப்பில் எதிராக இருக்கு. ஒரு ஒரு பர்ஸ் எடுக்கிறோம், அதுவும் போப்பில் எதிராக இருக்கு. ஒரு ஹேண்ட்பேக் வாங்குறோம், அதுவும் இது இதுதான் சந்தேகமான சில விஷயங்கள் இருக்குது, அது தவிர்த்து கொள்ள வேண்டிய அதுகளை பார்க்கணும். சில இடத்துல மிச்சம் ஆனஸ்டாக நான் ஒரு ஷூவை வாங்க போனேன், அந்த ஷூக்கு மேலே எழுதிருக்குது போப் ஸ்கின். சில இடத்துல அது சொல்லிடுறாங்க, சில இடத்துல அது விளங்குது இல்லை. அப்ப இதுதான் நபி அவங்க சொன்னாங்க, ஹலால் மிக தெளிவு, ஹராம் மிக தெளிவு. சில சந்தேகம் இருக்கு, லாயலம் கசீரம் என்ன, அதிகமானவர்களுக்கு தெரியாது, அந்த அந்த ஃபீல்ட்ல உள்ளவருக்கு தான் தெரியும். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ன்றா அந்த ஃபீல்ட்ல உள்ளவருக்கு தான் அது தெரியும். மார்க்கெட்டிங்ன்றது அது அவருக்கு தெரியும். ஆடிட்டிங்னா அது அவருக்கு தெரியும். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் மற்றது. இந்த உங்களுக்கு மிக பணிவாக நான் வேண்டிக் கொள்கிறேன், உங்களை இப்ப எல்லாத்துக்கும் உங்களை சிஆவாலும் உங்களுடைய சேர்மனாலும் செய்யலாது. ஆனா உங்களோட ஏரியாவை நீங்க இஸ்லாமைஸ் பண்றது அது உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. மார்க்கெட்டிங்குள்ளவர் மார்க்கெட்டிங்க நான் எப்படி அது இஸ்லாமிய ஒரு கண்ணோட்டத்தில் இதை மார்க்கெட்டிங் பண்றது, அது ஒவ்வொரு ஸ்டாஃபும் அவங்களுடைய ஏரியாவை அவர்கள் கவர் பண்ணக்குள்ள அதுல இஸ்லாமிக் வேல்யூஸுக்குள்ள வரும். அதை கொண்டு வாரத்துக்குரிய ஒரு ஒரு சிந்தனை அது வாரதினால இந்த நாட்டுக்கும் அனைவர்களுக்கும் அது புரோஷனம் உள்ளதா இருக்குமே தவிர அதுல யாருக்கும் எந்த அநியாயம் நடக்க மாட்டாங்க. அதுல புரோஷனமா இருக்கு. ஒரு ஒரு கவுண்டர்ல உள்ளவர் அந்த கவுண்டர்ல வந்து ஒரு பணத்தை கொடுத்துட்டு போகும் பொழுது அந்த பணத்தை எப்படி ரிட்டர்ன் பண்ணணும், சில நேரத்துக்கு அவர்கள் கூடுதலாக எனக்கு தந்துட்டு போகக்கூடிய கட்டம் ஏராளமாக வருவதுண்டு. அந்த நேரத்தில் இந்த கவுன்சில் உள்ளவர் எப்படி அவர் நேர்மையாக நடந்து கொள்வார், சுபாரம்லா அதால எத்தனை மனிதர்களோட வாழ்க்கை மாறிடுச்சு. இந்த இடத்துல நான் ஒரு பொருளை வச்சுட்டு போனேன், இந்த இடத்துல நான் இப்படி வந்து நடந்து கொண்டேன். அதனால ஜெர்மனியில ஒரு 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 தங்க செயினுண்ட ஒரு சகோதரர் பெற்றுக்கொண்டார். அந்த தங்க செயினை பெற்றுக்கொண்டு அங்க ஒரு லாஸ்ட் அண்ட் ஃபவுண்ட்ன்ற ஒரு இடம் ஒன்று இருக்கு, அதுல போயிட்டு இதை லான்ச் பண்ணோம். லான்ச் பண்ணிட்டு அவங்க பேர் டீட்டெயில் எல்லாம் கொடுக்கும். ஒரு 6 மந்த்ஸ்க்கு பிறகு இது இவருக்கு ரிட்டர்னாக வருது. நாங்க ஃபுல் ட்ரை பண்ணிட்டோம், இதுல ஓனரை தேடுறதுக்கு எங்களுக்கு முடியல. இட் இஸ் கமிங் பேக் டு யூ. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு பொருளை அடையாளம் கண்டா அது ஒரு வருஷத்துக்கு இவர் அதை அனௌன்ஸ் பண்ணணும். அது அதுக்குரியவர் வராத பட்சத்தில் இவர் கரீபாக இருந்தா இவருக்கு பாவிக்கிறதுக்கு அனுமதி உண்டு. இவர் பாவிக்கிறதுக்கு அப்ப ஒரு பொருள் அது எடுக்கும் பொழுது அதில் எப்படி டீல் பண்ணணும்னு இஸ்லாம் வழிகாட்டிருக்கிறது. ஒரு கூலி வேலைக்காரர் அவருடைய வேலை என்னது, அதை அவர் எப்படி அடையாளம் காணணும், இது இஸ்லாம் நமக்கு. ஆக நான் விரும்ப நான் பலமுறை இதை பலரோடையும் ஷேர் பண்ணிருக்கிறேன். உங்களோட ஒரு டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்கணும், அதுல போக்கஸிங்க. இஸ்லாம் இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை பற்றி என்ன சொல்லிச்சு, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை எப்படி கைட் பண்ணினாங்க, அந்த கனவை வச்சு என்பது அங்க அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. அந்த மேனேஜ் பண்ண போறீங்க. 7 வருஷம் உங்களுக்கு இப்படி ஆபத்து வருது, 7 வருஷம் வளர்ச்சி வருது, இந்த 7 வருஷம் வளர்ச்சியையும் 7 வருஷம் ஆபத்தையும் எப்படி நீங்க மேனேஜ் பண்ண போறீங்க என்றதை யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த கனவுடைய பலன்ல. அப்ப ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் ஒரு சரியா அட்வைசரி பாடி ஒன்று இருக்கணும், அதை உங்களுக்கு கைட் பண்ணி கொள்ளணும். இந்த டிபார்ட்மெண்ட், இந்த ஏரியாவை இப்படி நீங்க இஸ்லாமைஸ் பண்ணலாம் என்ற அந்த போக்கஸ் வரும் பொழுதுதான், வருஷத்துல ஒரு முறை மாத்திரம் இது இல்லாம டெய்லி அவருடைய கண்ணோட்டத்துல நான் இருக்கக்கூடிய இது எனக்கு இந்த ஒரு ஞாபகத்தை தருகிறது என்பது ஆக முக்கியமானது. அதனால அதுல கொஞ்சம் கவனம் செலுத்தணும் என்று வேண்டிக் கொண்டு, கண்ணியமானவர்களே, நாங்க நீங்க எல்லாரும் நாளைக்கு கியாமத்து நாளையில ஒரு விஷயத்துல மிக தீவிரமாக கேட்கப்படுவோம், அதுதான் எங்களுடைய அஹ்லாக். அஹ்லாக்குண்டா அதுல ரெண்டு சைட் இருக்குது. காயினுடைய ரெண்டு சைட் இருக்கிறது போல அஹ்லாக்குடைய ரெண்டு சைட் இருக்குது. ஒன்றுக்கு நல்லது, ஒன்றுக்கு தீயது. ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோடு ஒருத்தர வரவேற்கிறது தபஸ்புக்கி வஜி அகை கலக்கு சதக்கம், இது ஒரு சதக்கவாறு. ஒரு கடுக்கடுப்பாக இருக்கிறது, இது ஒரு சதக்கா என்னது ஒரு பாவமாக இருக்கும். ஒருவரை பற்றி வீணான வார்த்தைகளை பேசுறது, தப்பான வார்த்தைகளை பேசுறது, மற்றவர்களை பற்றி கோல் மூன்றுறது, புறம் பேசுறது, அவர்களை பற்றி தப்பான இட்டுக்கட்டுகளை கொண்டு வர்றது, வீணான கதைகளை போய் தன்னை ப்ரொமோஷனை எடுத்துக்கொள்ற என்ற எண்ணத்தில் மற்றவர்களை பற்றி விமர்சிக்கிறது, இப்படியான விஷயங்களை விட்டு முட்டு முட்டுதாக நாங்கள் தவிர்த்து கொள்ளணும். இது மிக ஆபத்தானது. ஒரு நாளும் இஸ்லாம் இதை வரவேற்கக்கூடியது அல்ல. எங்களோட நாவை நாங்கள் பேணிக் கொள்ளணும். அஹ்லாக்கில் நல்ல அஹ்லாக் தான் மூமின்கள் விஷயத்தில் நல்லெண்ணம் ஏற்படுத்திக்கணும். மூமின்கள் விஷயத்தில் நல்லெண்ணம் ஏற்படுத்திக்கணும். நாங்க ஒரு நல்ல மனிதராக இருக்கிறதுக்கு எங்கட ரெண்டு விஷயங்கள் ஆக முக்கியமாக இருக்கும். ஒன்று எங்களை 5 நேர தொழுக, ரெண்டாவது எங்களுடைய அகலா நல்ல பண்பு. 5 நேர தொழுகைய ஒரு பக்குவத்தோட, இந்த ரமதான்ல எங்களுக்கு தந்த பயிற்சி போல பக்குவத்தோட தொழக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கிறதோட நல்ல அகலாக்க எங்களை ப்ரொமோட் பண்ணணும். எங்களோட வாழ்க்கையில நல்ல பண்பு, நல்ல ஒரு அகலா என்ற இந்த தன்மைகள் எங்களோட வாழ்க்கையில வருவது மிகவும் அவசியமாக இருக்கும். அல்லாஹ் தஆலா எங்களிடத்துல எதிர்பார்க்கிறான், நாங்கள் சம்பாதிக்கக்கூடிய இந்த சம்பாத்தியம் ஹலாலானதாக இருக்கணும், அதை நாங்கள் வீட்டுக்கு எங்களோட குடும்பத்துக்கு ஹலால கொண்டு போயிட்டு கொடுக்கணும் என்பதை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இதுக்கு மிக வலியுறுத்தி வழிகாட்டல்களை கொடுத்திருக்கிறாங்க. அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வைன் உடைய ஒரு வியாபாரத்தில் ஈடுபட்டவராக இருந்தார். வைன் தான் அவருடைய தொழில். நான் இந்த பிரான்ஸ்ல ஒரு நாள் இந்த வைன் தோட்டத்தை போயிட்டு பார்க்கும் பொழுதுதான் அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய அந்த பிசினஸ் எப்படி இருந்துச்சு என்று ஞாபகத்துக்கு வந்துச்சு. அவங்க என்ன செய்வாங்கன்னா கிட்டார் எடுத்துக்கொண்டு மியூசிக்ல ஈடுபடுவாங்க. ஒரு நாள் நல்ல வைனை குடிச்சிட்டு கிட்டார் எடுத்து மியூசிக்ல ஈடுபட்டு கொண்டிருக்கக்குள்ள ஒரு சத்தம் கேட்குது. அலம் யன்னில் லதீன ஆமனுவன் தக்ஷா குலூபும் லிதிக்ரில்லா, ஈமான் கொண்டவருக்கு இன்னும் அல்லாவை அஞ்சும் நேரம் வரவில்லையா என்று சத்தம் கேட்டுச்சு. அந்த நேரம் அவர்கள் தௌபா செஞ்சு இஸ்திக்ஃபார் செய்து தன்னை அவர்கள் மாற்றிக் கொண்டார்கள். ஷேக் ஜக்கரியா அவர்கள் இந்த ஃபசாயிலே அமால் எழுதியிருக்கிறாங்க. எல்லா மஸ்ஜிதுகள்ல இருக்குதானே அமல்களின் சிறப்பு, தொழுக, நோன்பு, ஜக்காத், ஹஜ், தஹஜ். அதே போல வியாபாரத்துடைய சிறப்பு எழுதியிருக்கிறாங்க. அது படிக்கப்படுறது மிச்சக்குறவு. வியாபாரத்துடைய சிறப்பையும் இந்த குடுக்கல் வாங்கலுடைய ஒரு கூலி வேலைக்காரராக இருந்து நான் எப்படி இதை செய்யணும் என்ற ஒரு தலை கொண்டு இருக்குது, அதையும் அடிக்கடி வாசிக்கப்படுது. ரெண்டு சைடும், வியாபாரத்துடைய சைடும் கூலி வேலையுடைய அதனுடைய சிறப்பு, அதனுடைய வழிகாட்டல் ஷரியாவுடைய பார்வையில் எப்படி இருக்குது. இதுக்கு ஒரு 4 தலைப்புல ஒரு 5 தலைப்புல புத்தகங்கள் எழுதியிருக்கிறாங்க. 1வது வியாபாரம், 2வது கூலி வேலை, 3வது மெடிசின், 4வது விவசாயம், 5வது பாலிடிக்ஸ். இது இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் இதனுடைய நிலைப்பாடு என்ன. நான் 1வது புத்தகத்தை அல்ஹம்துலில்லாஹ் ஓரளவு இது உருதுல எழுதப்பட்டிருக்குது, 4 வால்யூம்ஸ் இருக்குது, அதை சுருக்கமாக 1 வால்யூமாக்கி வியாபாரம் சம்பந்தப்பட்டது. 2வது தான் கூலிவேலை சம்பந்தமான ஒரு டீட்டெயில் ஒன்று இருக்குது, அதுவும் 4 வால்யூம்ஸ்ல இருக்குது, அதுவும் சுருக்கமாக 1 வால்யூம்ல வந்திருக்குது. அதையும் என்ன செய்யப்படணும், ஒவ்வொரு ஸ்டாஃப்ஸுக்கும் அது கையில போகணும். அவர்களுக்கு இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் நான் ஒரு கூலி வேலை செய்யும் பொழுது, ஒரு ஒரு லேபராக இருக்கும் பொழுது எனக்கு இஸ்லாமிய பார்வை என்ன சொல்கிறது என்ற இந்த நிலைப்பாடு இதுல வரும் பொழுது நிச்சயமாக அல்லாஹ் தஆலா இதுல பெரிய கயிறு ஏற்படுத்துவான். இறுதியாக ஒரு தோட்டத்தை வித்தார், தோட்டத்தை வித்தா அந்த தோட்டத்தை வாங்கினவர் போயிட்டு பார்த்தா ஒரு பெரிய புதையல் வெளியாகிச்சு. அந்த புதையலை எடுத்துட்டு வந்து அதுல வெல் எக்ஸ்பென்சிவ் அந்த கோல்டும் அதனுடைய பொறுமதியான ஸ்டப்ஸும் அதுலுக்கு இருந்துச்சு. அப்ப அவர் வந்து அந்த காணியை வாங்கினவர்கிட்ட ரிட்டர்ன் பண்ணினார். அவர் சொன்னார், இந்த பாருங்க, நான் வித்தது காணியோட உள்ள அனைத்தையும், நான் காணியோட உள்ள அனைத்தையும் தான் உங்களுக்கு நான், அதனால இதை நான் எடுக்க மாட்டேன். இந்த ரெண்டு பேருக்கும் சண்டை வந்தது. இது இவர் சொல்றாரு இது ஏன்ட, அவர் சொல்றாரு என்ன, இல்ல இது என்னுடைய இது இல்லைன்னு ரெண்டு பேரும் ஃபைட் பண்றாங்க. பொதுவாக ஃபைட் வரும், அவர் சொல்லுவார் இது ஏன்ட, இவர் சொல்லுவார் இது ஏன்ட, இதுக்குதான் சண்டை வரும். இன்னைக்கு ஆபத்தறி ஆபத்து என்ன தெரியுமா, நான் இந்த மஸ்ஜிதுல இமாம், நான் பார்க்கறது ட்ரஸ்டி எனக்கு எப்படி நடந்து கொள்றாருன்னுதான் பாக்குறது. நான் இந்த டியூட்டிஸ் எப்படி டேக் ஓவர் பண்ணணும்ன்றத பாக்குறது இல்ல. எல்லாரும் மத்தவங்களோட ஷூல தான் தந்த காலை போட்டுக்கொள்ள பாக்குறது. தந்த ஷூலுக்கு போட்டு பார்த்தா அவருக்கு சரியாக விளங்கும், அதை தன்னை மெஷர் பண்ணணும். அப்ப ஷரியாவுடைய சட்டம் என்னது, முதலாளி அவருக்குள்ளது பார்க்கணும், தொழிலாளி அவருக்குள்ளது பார்க்கணும், தொழிலாளி முதலாளிக்குள்ளது பார்க்கறது, முதலாளி தொழிலாளிக்குள்ளது பார்க்கறது. இந்த நிலைமை மாறணும், ஒவ்வொருவரும் நான் என்ன செய்யணும். அப்ப இந்த சம்பவத்துல ரெண்டு பேருக்கும் விளங்குது, அவர் சொல்றார் இது எனக்குள்ளதல்ல, இவர் சொல்றார் இவருக்குள்ளதல்ல, ரெண்டு பேரும் தனக்குள்ளதுதான் பார்த்தாங்க. அதை கடைசியில் எங்க கொண்டு போனாங்கன்னு அவர் காவி கிட்ட கொண்டு போனாங்க, ஒரு ஜட்ஜ் கிட்ட கொண்டு போனாங்க. அந்த ஜட்ஜ் சொன்னார், இந்த பாருங்க உங்களோட உங்களோட பிரச்சனையை தீர்க்குது, எனக்கே பிரச்சனை ஆயிக்குது. உங்களுக்கு ஒரு மகளும் மகனும் ஈக்கிறாங்களா, ரெண்டு பேரையும் கல்யாணம் முடிச்சு கொடுத்து அவங்களுக்கு இதை கிஃப்டாக கொடுத்து கொடுங்க. அதனால ஒவ்வொருவரும் தனக்கு உள்ள சரியத்தை மனைவிக்கே நீங்க நீ என்னோட எப்படி நடந்து கொள்ளணும்னு சொல்லி கொடுக்கறத விட நான் இப்படிதான் நடந்து கொள்றேன் என்றத சொன்னா அவங்க சொல்லுவாங்க நானும் இப்படிதான் நடந்து கொள்றேன். ஒவ்வொருவரும் தனக்குள்ள சட்டத்தை பத்தி பேசினா, அது ஒரு பெண்மணி கால் பண்ணி வீட்டுல ஒரு ஃபத்வா கேட்கிறாங்க, எனக்கு 4 மாசம் ஆயிடுச்சு, என் கணவனுடைய ஜனாசா இன்னும் அடக்கம் செய்யப்படவில்லை, 4 மாசம் ஆயிடுச்சு, என் கணவனுடைய ஜனாசா அடக்கம் செய்யப்படவில்லை, இன்னும் 10 நாள் தான் இருக்குது, என் இதுதான் முடிய, எனக்கு என்ன சட்டம் என்று கேட்டு சொல்லுங்க என்று என் மனைவிக்கு கால் பண்றாங்க ஒரு பெண். அப்ப எனக்கும் ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு, 4 மாசம் ஜனாசா அடக்கம் செய்யப்படாமல் இருக்குதுன்னா என்னன்னு கேளுங்கன்னு சொல்றேன். அவங்க சொல்றாங்க ஒரு கொலை வழக்குல அந்த ஜனாசாவை இன்வெஸ்டிகேஷனுக்காக வச்சிருக்கிறாங்க, இன்னும் அதை ரிலீஸ் பண்ண இல்லை. இப்ப இந்த தாஜுதீன் இந்த ஜனாசாவை வெளியெடுத்தாங்களே, இந்த ஜனாசா வெளியெடுக்கும் பொழுது ஒரு கேள்வி எழுந்துச்சு, இப்படி ஒரு ஜனாசாவை வெளியெடுக்கலுமா? அல்லாஹ் தஆலா சில சில விஷயங்களை செய்யறது பெரிய ஆச்சரியம். அந்த ஜனாசா வசீம் தாஜுதீன் ஜனாசாவை அந்த பொழுத்தின் அப்படியே சுத்தி உள்ளுக்கு வச்சுட்டாங்க. வளமையா கப்பலா இருந்தா என்ன செய்வோம், அதை கலட்டிட்டு மண் எடுத்து அப்படி வச்சிருவோம். ஏன் ஒவினா கலட்டினாக்கும் ஒப்பியாலும் ஐதுக்கும் ஒவினா நுகரிச்சுக்கும் தாரத்தை நுகரா, மண்ணோட மண்ணோட போய் சேர்த்துட்டோம் என்றதுக்குதான். ஆனா இவருடைய இதை துறக்க இல்லை, ஆஸ் இட் இஸ் அந்த கெமிக்கலோட உள்ளுக்கு வச்சுட்டாங்க. இப்ப டெஸ்டுக்கு எடுத்த நேரம் வெளியே அதெல்லாம் அப்படியே மூடிதான் இருக்குது. அல்லா தாலா அது அவருடைய அந்த இது ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஒரு வழியாக வச்சிருக்கிறார். இப்ப கேள்வி என்னது, கபருள்ள கொண்டு வச்சதுக்கு பிறகு வெளியேறி கேளுமா? அவர் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல ஒரு நயவஞ்சகன் அப்துல்லாஹி உபை பின் சலூல் அவனுடைய ஜனாசா கபருளுக்கு வச்சுட்டாங்க. நபியவங்க சொன்னாங்க அது வெளியேறுங்க, எடுத்து தான் அணிஞ்ச அந்த ஆடைய நபியவங்க அதுக்கு மேல போட்டாங்க. இது ஒரு இன்சிடென்ட். ஜாபிர் அப்துல்லா அப்துல்லா அம்ர் வாப்பாவோட ஜனாசாவை உஹதுல அடக்கிறாங்க. 6 மாசத்துக்கு பிறகு நபிக்கிட்ட வந்து கேட்கிறார், யாரும் சொல்ல ஏத வாப்பட ஜனாசா அடக்கம் செய்யப்பட்டுச்சு, இன்னொரு ஜனாசாவோட சேர்த்து எனக்கு கொஞ்சம் கில்ட்டியாக இருக்குது, எனக்கு நீங்க பெர்மிஷன் தந்தா நான் வாப்பாவை எடுத்து ஒரு தனி கபர்ல அடக்குவேன். இதுக்கு நபி அவங்க பெர்மிஷன் கொடுக்கணும். இவன் இதுல இருந்து இமாம் புகாரி அவர்கள் ஒரு சாப்டர் கொண்டு வராங்க, பாபு இஹ்ராஜுல் மையத்தில் இல்லத்தின், ஒரு காரணத்துக்காக வேண்டி மையத்தை கபர்ல இருந்து வெளியெடுக்கிறது. அப்ப இது ஒரு தாஜுதீன் வசீம் தாஜுதீன் ஒரு ப்ராப்பர் ரீசனுக்காக தான் இது வெளியெடுக்கப்பட்டது. இப்ப அந்த பெண் கேட்கிறாங்க, இந்த இத்தாவுடைய நிலைப்பாடு என்ன? நான் உங்களுக்கு சொல்றேன், ஒவ்வொருவரும் தனக்குள்ள பத்துவாவை தான் கேட்டுக்கொள்ளணும், மற்றவங்களுக்குள்ள பத்துவாவை தான் கேட்கக்கூடாது. அவ அந்த மனைவி கேட்டது போல எனக்குள்ள பத்துவா என்னது? எனக்குள்ள 10 நாள் தானே இருக்கு. அப்ப நான் சொன்னேன், இந்த 10 நாள் முடிஞ்சா உங்களோட நிலைமை எப்படி ஆகும்னா, மதீனத்தில் ஒரு பெண் இருந்தாங்க, அந்த பெண்ணுடைய கணவன் மௌத்தாகி அடுத்த நாள் அல்லது 3வது நாள் அந்த பெண் ஒரு நல்ல மனவாளியை போல நல்ல ஃப்ரெஷ்ஷா உடுத்து ரெடி ஆகிக்கிறாங்க கல்யாணம் முடிக்கிறது போல ஃப்ரெஷ்ஷா. அப்புறம் சஹாபி வந்து கேட்டார், இது என்ன நியாயம், கணவன் மௌத்தாகி 3வது நாள் நீங்க உங்களை இப்படி சேஞ்ச் ஆக்கிட்டீங்களே, இதான் இருக்க வேண்டிய பெண் அல்லவா? அவங்க சொன்னாங்க, ஏன் இதான் முடிஞ்சிச்சு, அது எப்படி முடிஞ்சிச்சு, என் கணவன் மௌத்தாகத்துல நான் பிரெக்னன்ட் ஆகிருந்தேன், நான் அடுத்த நாள் பர்த் பிரெக்னன்சி முடிஞ்சிருச்சு, என் இதாவும் முடிஞ்சிருச்சு. அன்பார்ந்த நண்பர்களே, நீங்க எல்லாரும் இந்த உடன்பிறப்புகளை போல உங்களுக்கு நான் மிக பணிவாக அன்பாக வேண்டிக் கொள்றேன், உங்களுக்குள்ள மார்க்கத்தை நீங்க தேடி பாருங்க. நேற்று ஒருத்தர் கேட்கிறார், ஒரு பெரிய ஜட்ஜ் வந்து, நான் பல்ல கலட்டினேன் ஆனால் அதுல ரத்தம் வந்துச்சு, ஆனால் ரத்தம் உள்ளுக்கு போகல. இப்ப ஏண்ட நோவுட நிலைமை என்ன? ஏண்ட நோவுட ஏண்ட ஒரு நண்பர், அவர் ஒரு பில்லியனர், இங்க சின்னத்துல நாங்கெல்லாம் ஒன்னா இருந்தோம், இன்னைக்கு பில்லியனரா இருக்கிறார். அவர் சொன்னாரு, எங்க வீட்டுக்கு முதலாளி முந்தி வியாபாரிகள் வருவாங்க பாப்பாவை பார்க்க, அப்ப ஒரு பொக்கெட்ல இருந்து நான் 100 ரூபா தூக்கிட்டேன். இப்ப எனக்கு பயமா இருக்குது, அந்த 100 ரூபா நான் எப்படி டீல் பண்றது? அப்ப நான் சொன்னேன், நீங்க தேடி பாருங்க, அவரோட பேரண்ட்ஸ், அவரோட பிள்ளை குடும்பங்கள், இப்போ அவரோட மனைவி உச்ச கஷ்டத்துல இருக்கிறாங்க. அப்ப அவர் சொன்னார், நான் போனேன், எனக்கு பார்த்துட்டு கஷ்டமா இருந்துச்சு, நான் 1 லட்ச ரூபா கொடுத்துட்டு வந்தேன். நீங்க எடுத்தத திருப்பி கொடுக்கணும் என்பது அது ஒரு நாளும் மறந்துடக்கூடாது. அதனால அந்த பெண்ணுக்கு நான் சொன்னேன், அந்த மனைவி கிட்ட சொல்ல சொன்னேன், உங்களோட இதா 4 மாசம் 10 நாள்ல முடிஞ்சிடும், உங்களுக்கு சாய்ஸ் இருக்குது, நீங்க வேண்டாம் முடிச்சு கொள்ளலாம், உங்களுக்கு ஒரு அன்பு இருக்குது, நீங்க வெயிட் பண்ணலாம். அன்பு என்ன சொல்லும், என்ன கணவன் நான் அடைக்கிறதுக்கு பிறகுதான் என் லைஃப் நான் ஆரம்பிக்கிறோம். இன்வெஸ்டிகேஷன் 4 மாசத்துக்கு 10 மாசம் 1 வருஷம் எடுக்கட்டுமே, கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம், ஆனால் ஷரியத் அதுக்காக வேண்டி உங்களுக்கு ஒரு லைஃப் இல்லாட்டி நீங்க ஒரு பார்ட்னரை தேடி கொள்றதுக்கு தடை விதிக்க மாட்டாங்க. அன்பார்ந்த நண்பர்களே, சகோதரர்களே, எங்களோட மார்க்கம் அழகானது, லேசானது, பிராக்டிக்கலானது, ஒவ்வொருவருக்கும் கைட்லைன்ஸ் தரப்பட்டிருக்குது, அவைகளை போடுங்க. இந்த ஒவ்வொருவரும் தனக்குள்ளதை பின்பற்றி, நான் சொன்னது முதலாவது எனக்கு தான், 2வது தான் உங்களுக்கு, எனக்குள்ளது தான் நான் அதிகமாக பேசுறது, ஏண்ட லைஃப்ல உள்ள புறப்பாடுகள் அவைகளை திருத்திக் கொள்றதுக்கு தான் உங்களுக்கு சொல்றது, என்றால் ஏண்ட காது தான் ஏண்ட பேச்சுகளை முதலாவது கேட்கும். அதனால் நாங்கள் ஒவ்வொருவரும் திருந்தோம், திருந்ததுக்கு இன்றைக்கு அஹம்தில்லா ஆக சிறந்தது தான், ஒவ்வொருவரும் மஸ்ஜிதோட தொடர்புள்ளவர்கள் தான், தன்னுடைய டெய்லி லைஃப ஒரு ஒரு தாவத்தோடு தப்லீகோடு இணைச்சிக்கொண்டு உலமாக்களோட ஒரு கனெக்ட் ஆகி கொண்டு தனக்கு தேவையான மார்க்கத்தை விளங்கி கொண்டு ஒரு மனித பயணம் இந்த பயணத்தில் பிரயாணிக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா வாழ்க்கைகளை சிறப்பாக்கி வைப்பான். எனக்கு இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை நான் பல காலம் எனக்கு மிச்ச ஆசை இருக்கிறது இந்த ஸ்டாஃப்ஸோடு சேர்ந்திருந்து பேசுறது. இது இது எங்களையும் ஒரு ஜெமியத்துல்லமால கிட்டத்தட்ட இன்றைக்கு நினைக்கிறவங்கள கம்பெனியை விட கூட எங்களுக்கு 4000 ஸ்டாஃப் செய்கிறாங்க மக்தம் என்ற இந்த மஸ்ஜிதுகளில். அப்ப நான் வந்து அதிகமாக சந்திக்கிறது 80-85 ஸ்டாஃப்ஸ் தான். அப்போ அந்த மெசேஜ் அவர்கள் எங்களை 4000 பேருக்கும் கொண்டு போவாங்க. அப்போ உங்களோட ஃபீல்டில் போல தான் ஒரு வித்தியாசமான ஃபீல்டில் நாங்களும் இருக்கிறோம். 4500 பேரை அதில் லேடிஸும் இருக்கிறாங்க, ஜென்ஸும் இருக்கிறாங்க, எல்லாம் மௌலைமார்கள் ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு ஐடென்டிட்டியை உம்மத்துக்கு உண்டாக்க மக்தப்ன்ற ஒன்று உண்டாக்குறதுக்கு பாடுபடுறாங்க. அதில் 4 ஆக டாப் ஹெட் இருக்கிறாங்க, 80 அந்த மாவின்கள் இருக்கிறாங்க, 20 மஸ்ஜிதுகளுக்கே ஒரு ஹெட்டாக இருக்கிறாங்க. அப்ப 1500 மஸ்ஜிதுகளுக்கு ஒரு மெசேஜை கொடுக்கறதுக்கு நாங்கள் 84 பேரை சந்திச்சு அந்த மெசேஜை கொடுக்கிறோம். அதுபோல உங்களுக்கு நல்லா ஒரு நல்ல பல ஒரு இதை தந்திருக்கிறான். இதை பாதுகாக்க, இதை வளர்க்க, துவாவோட எங்களையும் வளர்த்துக்கொள்ள அல்லாஹோட தொடர்பாக நான் செய்தது ஒரு ஜிஹாத் என்பது மறந்துடவானா? இந்த காலத்தில் இந்த நாட்டில் ஒரு துவேசத்தை வளர்த்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த நாட்டில் நாங்கள் மிச்சம் நேர்மையாக எங்களுடைய துவாவோட தான் அதிகமான காரியங்களை நாங்கள் சாதிச்சு கொள்ளணுமே தவிர அல்லாஹ் இடத்துல வேறு எதை கொண்டும் எங்களுக்கு சாதனை படைக்க முடியாது. நான் இன்றைக்கி அந்த 7 ஹேபிட்ஸ் எடுத்து படிக்கக்குள்ள நான் அதை பத்தி பேசுவோமான்னு யோசிச்சேன். அப்புறம் 7 ஹேபிட்ஸ் தான் உங்களுக்கு எத்தனையோ பேசியிருப்பாங்களே வந்துட்டு அதுல லாஸ்ட் சாப்டர் எடுத்து பார்த்தா அதுல அவர் சொல்றாரு, காடை பத்தி நீ உண்ட நாலேஜ் உண்ட வெல்த் உண்ட எல்லாத்த விட உனக்கு காடோட ட்ரஸ்ட் கூட இருக்கணும்னு சொல்றாரு. அதுல அப்ப எனக்கு ஞாபகம் வந்துச்சு, ஒபாமாவை அவர் வந்து அந்த ஆர்த் எடுக்கல நான் அந்த இதை பார்க்கணும்னு பார்த்தேன். ஒபாமா ஆர்த் எடுக்கல அவர் என்ன செய்தாருன்னா பைபிள்ல போயிட்டு கையை வச்சார். பைபிள்ல கையை வச்சுதான் ஆர்த் எடுக்கிறது த பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா. ஏன்னா இந்த பைபிளுக்கு நான் மிச்ச நேர்மையாக நடந்து கொள்வேன் சொல்றது. அதை நான் எக்கானமியில காட்டுறாங்க. அநேகமாக என் கையில் இருக்கும்னு நினைக்கிறேன். அது இருந்தால் அவங்களுக்கும் அதை ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். இது ஒரு டாலர். இந்த டாலர்ல எழுதியிருக்கிறது இன் காட் வி ட்ரஸ்ட். உலகத்தில் அமெரிக்கா ஒன்றுதான் இந்த வார்த்தையை எழுதி வச்சிருக்கு. God we trust. அப்படின்னா எங்கட பொருளாதாரத்தை நாங்கள் ரப்போடு தான் வச்சுக்கிறோம் சொல்றோம். அப்ப நானும் நீங்களும் எங்கட வாழ்க்கையே ரப்போடு தான் வச்சிருக்கிறோம். இன்டலெக்ட் எனக்கு டைம் முடிஞ்சிருச்சு நினைக்கிறேன். எங்கட இன்டலெக்ட் இருக்கிற இன்றைக்கு ஆகப்பெரிய ஆபத்து. இந்த 40 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ல உங்களுக்கு கடைசி ஒரு விஷயத்தை சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். இன்றைக்கு ஆகப்பெரிய சோதனை எங்கட முஸ்லீம் இன்டலெக்சுவல்ஸ்க்கு, படித்தவர்களுக்கு, எல்லாருக்குமே உள்ள சோதனை. அது என்னென்ன பொதுவாக இந்த வாட்ஸ்அப் இதுகளெல்லாம் வந்து ஆகப்பெரிய சோதனை என்னன்னா எல்லாரும் வகைய விட கூடுதலான கவனம் இந்த இன்டலெக்டுக்கு தான் கொடுக்குறாங்க, பகுத்தறிவுக்கு. ஆனால் ஒன்று விளங்கிட்டு அதுதான் மார்க்கம். அல்லாஹ் ரசூல் ரெண்டாவது ஏந்த எக்ஸ்பீரியன்ஸ், ஏந்த அனுபவம், ஏந்த அறிவு, இதுதான் என்ற ஒரு எண்ணம் ஒன்று இன்றைக்கு அதிகமாக எல்லாரும் இந்த இதுலையும் ஓடிக்கொண்டிருக்கு. இது பெரிய ஆபத்தானது. இன்றைக்கு நான் முஸ்லீம் வாலிபர்கள்ல நான் ஒரு 26 யூனிவர்சிட்டிஸ்ல ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்த நேரத்தில் அதிகமான புத்திஸ்ட் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ஏத்திஸ்ட்களாக மாறிக்கொண்டு போறாங்க. அல்லாஹ் இல்லைன்னு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு ஒரு ஸ்டாஃப் ஒன்று இருக்கிறார். என் ஃப்ரெண்டுடைய ஒரு டிபார்ட்மெண்ட்ல அவர் கவுன்சிலராக இருக்கிறார். அவர் என்கிட்ட வந்து அழுகிறார். என்ன சொல்றாருன்னா, இந்த 2 பேர் போயிட்டாங்க ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு. அந்த 2 பேர் இந்த பிள்ளைகள் 2 பேரும் இன்றைக்கு ஏத்திஸ்ட்களாக மாறிட்டாங்க. இதுக்கே எல்லாரும் பகுத்தறிவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அல்லாஹ்வுடைய வகைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. இன்னைக்கு அமெரிக்கா சொல்லுது இன் காட் வி ட்ரஸ்ட். ஆனா அமெரிக்கால ஹோமோசெக்சுவல் லெஸ்பியன்ஸ் அண்ட் கேஜர் லெஸ்பியன்ஸ் உடைய சட்டம் வரக்கூட ஆண் பெண் செயற்கை வரக்கூடிய நேரத்தில் அது காட மறந்துடுறாங்க. வட்டி வரக்கூல அக்களும் வட்டி அவர்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்குது. ஆனா அது வரக்கூல இன் காட் வி ட்ரஸ்ட் மறந்துடுறாங்க. பிராக்டிக்கல் லைஃப்ல அது வரக்கூடிய நேரத்தில் தூக்கி எறிகிறாங்க, அங்க முக்கியத்துவம் கொடுக்கிறாங்க பகுத்தறிவுக்கு. இல்ல, நாங்க எப்பயுமே வகைக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்போம், அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு தான் முக்கியம் கொடுப்போம். எந்த இண்டிவிஜுவல் லைஃபும், எந்த கலெக்டிவ் லைஃபும், எந்த பிசினஸும், எந்த ஃபேமிலியும், எந்த டே டு டே லைஃபும், அதுதான் எனக்கு போக்கஸ் ஆக இருக்கும் என்பதை எங்களை கவனத்தில் எடுத்துக்கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் வேண்டிக் கொண்டு அல்லாஹ் எங்களுடைய இறுதி மூச்சு வரைக்கும் ஈமானோட வாழ்ந்து ஈமானோட மறந்துக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருவாராக. வாஹது தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சொல்லுங்க எல்லாரும். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சலாத்துக்கு பதில் சொல்றது இருக்குதே, அது மிக போட்டி போட்டுக்கொண்டு சொல்லணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாகல்லாஹ் கைரா.